charge the blow.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான என்னுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் முதலாவது நான் சந்தோஷத்தோடு பகிர்ந்து கொள்கிறேன். என்னுடைய வாழ்த்துதலை மாத்திரமல்ல, திண்டுக்கல் மற்றும் அநேக பட்டணங்களில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய ஒரு அன்பையும் வாழ்த்துதலையும் உங்கள் மத்தியில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியுமாய் கர்த்தருடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திக்கும்படி தேவன் பெரிதான கிருபை எனக்கு செய்திருக்கிறார். அதற்காக முதலாவது கோடான கோடி நன்றிகளை நம்முடைய தேவனுக்கு நம் இரட்சகரின் மூலமாக எடுத்துக்கொள்கிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகவும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையாகவும் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை ஆராய்ச்சி செய்வதற்கு கடந்து செல்லலாம். இப்போ கடந்த முறை உங்கள் மத்தியில் வந்திருந்தப்போ ஒரு நினைவு கூறுதல் சம்பந்தமான ஒரு சிறிய ஆராய்ச்சி நம்ம பார்த்திருந்தோம். அப்போ உங்கள் கைகளில் கொடுக்கப்பட்ட அந்த கைப்பிரதிகளில் கடந்த வாரம் நம்ம என்ன எடுத்தோம், இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம், அடுத்த வாரம் நாம் சந்திக்கும் போது என்ன பார்ப்போம் என்ற விவரங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப கடந்த முறை வந்தப்போ நினைவு கூறுதல் நாள் சம்பந்தமான ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு அறிமுகம் வந்து நம்ம பார்த்திருந்தோம். அதாவது அறிமுகம் என்னும் போது அந்த உங்கள் கைப்பிரதியில அந்த முதல் தலைப்புக்கு கீழே ஒரு மூணு கேள்விகள் இருக்கும் பாருங்க, எவ்வாறு ஏற்படுத்தப்பட்டது, அப்புறம் எவற்றை நினைவு கூற வேண்டும், அந்த காரியங்கள்லாம் அங்க இருக்குது இல்லைங்களா. அப்ப அதனுடைய விவரங்கள் கடந்த வாரம் ஜஸ்ட் ஒரு அறிமுகமாக நம்ம பார்த்தோம். இந்த ஒரு ஆராய்ச்சி எப்படி இருக்குது என்று கூட கடந்த வாரம் உங்கள் மத்தியில சொல்லியிருந்தோம். அதாவது நினைவு கூறுதல் சம்பந்தமான ஒரு புது சிருஷ்டி அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய சில சத்தியங்கள் அல்லது கடவுளுடைய திட்டத்தின் காரியங்கள், அதுதான் நம்முடைய ஆராய்ச்சியினுடைய நோக்கம். அந்த வகையில போன வாரம் அப்படித்தான் இருந்துச்சு நம்முடைய வசனங்கள் தியானம். அப்போ எவ்வாறு நினைவு கூறுதல் ஏற்படுத்தப்பட்டது என்று பார்க்கும்போது ரொம்ப எளிமையான காரணம் சொல்லலாம். சீஷர்கள் அதுவரைக்கும் நிழலான யுகத்துல நிழலான பிரமாணத்திலேயே வாழ்ந்து பழகி போயிருந்தாங்க. சோ அவங்களுடைய இருதயத்தை கர்த்தர் இயேசு தன்னுடைய மரணத்தின் முடிவு தருவாயில் இருக்கும்போது நிஜமான யுகத்திற்கு நிஜமான பிரமாணத்திற்கு மாத்த வேண்டியிருந்துச்சு. அப்ப அந்த ஒரு மாற்றத்தை சீஷர்களுடைய இருதயத்துல கொண்டு வருவதற்காக அவர் ஒரு வெளிப்படையான அடையாளம் வந்து ஸ்தாபிக்க வேண்டியிருந்துச்சு. அப்படி ஸ்தாபித்த அடையாளம் தான் என்ன அடையாளம், நினைவு கூறுதலின் அடையாளம். அப்ப முதல் கேள்விக்கு அதைத்தான் பதில் பார்த்தோம். இந்த நிழல் நிஜ மாற்றத்தை சீஷர்களுடைய இருதயத்திற்கும் சிந்தைக்கும் கவனத்திற்கும் கொண்டு வருவதற்காக கர்த்தர் இயேசு இந்த நினைவு கூறுதலின் அடையாளத்தை ஏற்படுத்தினார். சோ இந்த காரணத்தை முன்னிட்டு ஏற்படுத்தினார். முதல் கேள்விக்கு பதில் நாம் பார்த்தோம். இரண்டாவது கேள்வி நீங்களே சொல்லாம, ஏன் அனுசரிக்க வேண்டும், ஒரு புது சிருஷ்டி ஏன் அனுசரிக்க வேண்டும், அந்த கேள்வி கூட ஒரு அடிப்படையான பதில் நாம் பார்த்தோம். இது கண்டிப்பா கர்த்தர் இயேசு சொல்லியிருக்கிறார், என் நினைவாக செய்யுங்கள், ஒரு ஆர்டர். அதே மாதிரி அப்போஸ்தலர் பவுல் கூட, நான் உங்களிடத்தில் ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட, அதனால இதெல்லாம் நம்ம கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் கூட ஒரு கட்டளையாக போட்டிருக்கிறார். ஆனா சரி, அப்போஸ்தலர்களும் கர்த்தர் இயேசுவும் நமக்கு வழிகாட்டுதல் வழிகாட்டி இருக்கிறபடினால இதை நம்ம அனுசரிக்கணும் அப்படி ஒரு காரணம் நாம் சொல்லிட்டாலும், உண்மையிலே அப்போ ஒவ்வொரு வருடமும் நினைவு கூறுதல இது ஒரு கட்டளை 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 என்ற சிந்தையோடய நாம் அனுசரிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா அப்படி நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா பொதுவாகவே ஒரு பிரமாணத்தை நம்ம அப்ரோச் பண்ணும் போது, நம்ம நெருங்கும் போது அதனுடைய ஆசீர்வாதங்கள் உணர்ந்து நம்ம நெருங்க மாட்டோம். மாறாக அந்த பிரமாணத்தை மீறினால் நமக்கு வருகிற பயங்கள் என்னமோ அதைத்தான் சிந்தனையில கொண்டு நம்ம அந்த பிரமாணத்தை கடைபிடிப்போம். உண்மையா இல்லைங்க, பொதுவாக ஒரு பிரமாணம் என்று எடுத்துட்டா ஆசீர்வாதங்களும் இருக்கு, கடைபிடிக்காமல் போனா தண்டனைகளும் இருக்கு. அப்போ பொதுவாகவே ஒரு பிரமாணத்தை அப்ரோச் பண்ணும்போது அதனால கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் வந்து நம்ம சிந்தையில் அதிகமா இருக்காது. மாறாக ஒருவேளை இதுல இருந்து தவறிட்டோம், நமக்கு என்ன தண்டனைகள் வரும் அப்படின்ற பயம் உள்ள இருந்துட்டு அந்த பிரமாணத்தை நம்ம வந்து அனுசரிப்போம். அப்ப அந்த மாதிரி இந்த நினைவு கூறுதல ஒரு பிரமாணமா நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? கர்த்தர் இயேசு கட்டளையை கொடுத்திருக்கிறார், அப்போஸ்தலர்கள் கட்டளையை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இதை நம்ம ஒரு கட்டளையா எடுத்துட்டு நம்ம செஞ்சா கரெக்டா அப்படின்னா கரெக்டா இருக்காது. ஏன் அப்படின்னா, சோ அதை ஒரு பிரமாணமா நம்ம எடுக்கும் போது கண்டிப்பா அதன் மூலமாக வருகிற ஆசீர்வாதங்கள் நம்ம சிந்தையில வராது, மாறாக அதை அனுசரிக்கும் போது நமக்கு பயம் தான் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு. அப்போ அதை நிதானிக்க வேண்டிய சிந்தையில செய்யணும், அது வேற பாயிண்ட். பட் இருந்தாலும் இந்த ஒரு நினைவு கூறுதலை கட்டளையாக நம்ம அனுசரிக்காமல், இது பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட மகா உன்னதமான ஆசீர்வாதம் ஸ்லாக்கியம் என்ற சிந்தையோட நம்ம என்ன பண்ணணும், அனுசரிக்கணும். சோ அதுதான் இரண்டாவது கேள்விக்கான பதில். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். மூணாவது எண்ணிக்கையில நம்ம பார்த்தோம்னா அப்படி நம்ம எவற்றை நினைவு கூற வேண்டும். சோ பேரை நினைவு கூறுதல் என்றால் எதை நம்ம ரிமெம்பர் பண்ணணும், கண்டிப்பா ஏதோ ஒரு புது விஷயத்தை வந்து நம்ம ரிமெம்பர் பண்ண தேவையில்லை. அதாவது ஏதோ ஒரு புதிய காரியத்தை அன்றைய நாள்ல நம்ம நினைவு கூற வேண்டியது இல்லை, மாறாக பழசை நினைச்சு பாக்குறதுக்கு தான் என்ன பேர், என்ன வார்த்தை சூட்டாகுன்னா நினைவு கூறுதல். அப்ப அந்த நாள்ல நம்ம அப்படி என்ன பழைய விஷயங்களை நினைச்சு பாக்குறோம் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள், ஒன்னு நடந்து முடிஞ்சிருக்கிற கர்த்தர் இயேசுவினுடைய மரணம், ரெண்டாவது அந்த மரணத்துல நமக்கு இருக்கிற பங்கு. சோ இந்த ரெண்டு அடிப்படையான விஷயங்களே வந்து அந்த நாள்ல நாம என்ன பண்றோம்னா நினைவு கூறுகிறோம். சோ இதெல்லாம் கண்டிப்பா ஒரு புது சிருஷ்டி நினைவு கூறுதல் பத்தி சம்பந்தமாக அடிப்படையா தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயங்கள். அட்லீஸ்ட் இந்த நாலேஜ் கூட இல்லாம அவங்க அதுல கலந்துக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். சோ அப்ப அதை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு கூட நம்ம அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த தலைப்புக்குள்ள நம்ம கடந்து செல்கிறோம். இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு அதனுடைய காரியங்கள் கூட ஏதோ புதிய விஷயங்களாக நமக்கு தெரியாதுன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கலாம், அல்லது சிலருக்கு அது புதிதாக இருக்கலாம். ஆக மொத்தத்துல நினைவு கூறுதல் சம்பந்தமான வேறு சில அடிப்படையான காரியங்கள் தான் இன்னைக்கு தலைப்புல கூட நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்ப தலைப்பு உங்க ஹேண்ட் நோட் அந்த கைப்பிரதியில கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, நினைவு கூறுதலின் அடையாளங்கள் மற்றும் அர்த்தங்கள் என்று நம்ம தலைப்பு வச்சிருக்கிறோம். அதுக்கு கீழே ரெண்டே பாயிண்ட் தான் சொல்லிருக்கிறோம், ஒன்னு அப்பம் இன்னொன்னு பாத்திரம். அப்போ இந்த ஆராய்ச்சி தான் இந்த நாள்ல நம்ம செய்ய இருக்கிறோம் சகோதர சகோதரிகள. அதாவது நம்முடைய ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறும்படிக்கு கர்த்தர் இயேசு வெறும் வார்த்தையில மாத்திரம் சொல்லாம என் மரணத்தை நீங்க நினைவு கூறுவதற்கு சில அடையாளங்கள் நான் ஏற்படுத்தி வச்சுட்டு போறேன், அதை வச்சு நீங்க என் மரணத்தை நினைவு கூறுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கிறோம். சோ பொதுவாகவே நீங்க உலகத்தார் மரணத்தை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அவங்க கூட தங்களுடைய உறவினர்களுடைய மரணத்தை நினைவு கூறுவதற்கு என்ன யூஸ் பண்றாங்க, அடையாளங்கள் யூஸ் பண்றாங்க. இவங்களுடைய அடையாளங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒண்ணு கல்லறைக்கு போவாங்க, போயிட்டு அவங்களுடைய நினைவுகள் ஒரு அரை மணி நேரம் தியானத்துல உட்காந்துருவாங்க, அல்லது அந்த இறந்தவருடைய போட்டோ தங்கள் வீட்டுல மாட்டி வச்சுட்டு அதுக்கு நல்லா மாலை மரியாதை எல்லாம் செஞ்சு பத்தி எல்லாம் பொருத்தி வச்சு அவங்க அப்படி மரணத்தை நினைவு கூறுவோம். இது இந்த உலகத்தாருடைய ரொம்ப மோசமான அடையாளம். ஆனா கர்த்தர் இயேசு அவருடைய மரணம் இந்த உலகத்தார் மரணம் மாதிரி இல்லை. இந்த உலகத்துக்கே இந்த உலகத்திலே பத ரசல் அந்த வார்த்தை ரொம்ப அருமையா சொல்லுவார். இந்த உலக சரித்திரத்துல நடந்த ஒரு மிகச்சிறந்த சம்பவம் எதுனா அது ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தர் இயேசுவினுடைய மரணம் தான். சோ அப்படி மிகச்சிறந்த சம்பவத்தை, மிக உன்னதமான ஒரு சம்பவத்தை நம்ம நினைவு கூறுகிறோம் என்று சொல்லும் போது கண்டிப்பா அதுக்கு கூட சில அடையாளங்கள் தேவை. அது நம்முடைய குரு நல்லா உணர்ந்திருந்தனால தன்னை பின்பற்றி வருகிற சபைக்கு அந்த அடையாளங்கள் அவர் ஏற்படுத்தியிருந்தார். அவர் ஏற்படுத்தின அடையாளங்கள் என்ன என்ன நம்ம இன்றைய நாள்ல ஆராய்ச்சி செய்யலாம். சோ அதுக்கு நம்ம ஆதாரமா நம்ம எடுத்திருக்கிற வசனங்கள் நம்ம அதுலயே கொடுத்திருக்கிறோம். ஒன்னு கொரிந்தியர் 11 அதிகாரம் வசனங்கள் 23-26 முடி. அப்போ அந்த ரெண்டு அடையாளங்கள் அவர் ஏற்படுத்தி இருக்கிறதாக அப்போஸ்தலர் பவுல் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். அதாவது ஒரு அடையாளம் நம்முடைய இரட்சகருடைய மரணத்தை நினைவு கூறும்படி ஏற்படுத்தப்பட்டது அப்பம், மற்றொரு அடையாளம் பாத்திரம் என்று பார்க்கிறோம். பாத்திரம் என்று சொல்லும் போது அதுல இருக்கிற அந்த திராட்சை ரசம் அது நம்ம அங்க சொல்கிறோம். சோ இன்னைக்கு இந்த இரண்டு அடையாளங்கள் இதனுடைய அர்த்தங்கள் தான் நம்ம அங்க பார்க்க இருக்கிறோம். அப்போ அதுல 25 வசனத்துல பவுல் சொல்லும் போது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு கர்த்தர் இயேசு சீஷர்கள் கிட்ட சொன்னதா அவர் எழுதுறாரு. அப்ப ஏன் இந்த என்னை நினைவு கூறும்படி கடந்த வாரமே நம்ம பார்த்திருக்கிறோம், இதுவரைக்கும் அவங்க நிழலான ஆட்டுக்குட்டியோட மரணத்தை வந்து நினைவு கூர்ந்துட்டு இருந்தாங்க, இனி நிஜமான ஆட்டுக்குட்டியாக என்னுடைய மரணத்தை நீங்க நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. அந்த அர்த்தத்துல அவர் அங்க சொல்லியிருக்கிறார். அப்போ ரெண்டு அடையாளங்கள் நம்முடைய இரட்சகர் அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படி சபைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார், ஒன்று அப்பம் இன்னொன்று பாத்திரம். சோ இந்த இரண்டு அடையாளங்களுடைய விளக்கங்கள் இந்த நல்ல சிறிதளவுல நாம் தியானிக்கலாம். நிறைய கேட்டிருக்கிறோம் அப்பம்னா என்ன, பாத்திரம்னா என்ன. சோ நம்ம என்னத்தான் சொல்றோம் அப்படின்னா, அது இன்னைக்கு பேச போற விஷயங்கள் நீங்க ஆல்ரெடி கேட்டிருக்கலாம் அல்லது கேள்விப்படாமலும் இருக்கலாம். சோ அப்பம்னா அதை பத்தின ஒரு அடிப்படையான சத்தியம், பாத்திரம்னா அதை பத்தின ஒரு அடிப்படையான சத்தியம். சோ இதுதான் இன்றைய நாள்ல நம்ம தியானிக்க இருக்கிறோம் சகோதர சகோதரிக்கு. சோ அதுக்கு முன்பாக இன்னொரு விஷயம் கூட சொல்லணும். இந்த அப்பம் பாத்திரம் இரண்டு அடையாளங்கள் இருக்கு இல்லைங்களா? இதை இது இந்த ரெண்டு அடையாளங்களுக்கும் மேலெழுந்த வாரியான ஒரு அர்த்தம் இருக்குது, கொஞ்சம் ஆழமா பார்த்தா உள்ளான வேறொரு அர்த்தம் இருக்குது. வேற மாதிரி கூட சொல்லலாம், வெளிப்படையான ஒரு அர்த்தம் இருக்குது, ரகசியமான ஒரு அர்த்தம் வந்து இருக்கு பொதுவாகவே அப்பத்துக்கும் சரி பாத்திரத்துக்கும் சரி. அதுதான் இந்த ஆராய்ச்சியில நம்ம செய்ய போறோம். நான் உங்க சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கர்த்தேசுத்தனுடைய மரணத்தை நினைவு கூறும்படி ஏற்படுத்தி வச்சது ரெண்டு அடையாளங்கள். அந்த ரெண்டு அடையாளங்கள் எவைகளை குறிக்குதுன்னு இன்னைக்கு ஆராய்ச்சிக்குள்ள நம்ம போறோம். சோ போறதுக்கு முன்பாக முதல் நாம் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ரெண்டு அடையாளங்களுக்கும் வெளிப்படையான அர்த்தம் ஒண்ணு இருக்குது, சும்மா மேலோட்டமா பார்த்தோம்னாவே. அதே நேரம் ரெண்டு அடையாளங்களுக்கும் உள்ளான ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, அந்த வெளிப்படையான அர்த்தத்தை கர்த்தர் இயேசு இந்த நினைவு கூறுதல ஸ்தாபிக்கும் போது அவரே சொல்லியிருக்கிறார். ஆனா அந்த ஆழமான அர்த்தத்தை அந்த அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில அந்த நினைவு கூறுதல் ஏற்படுத்துறாரு இல்லைங்களா, அப்போ அந்த ஆழமான அர்த்தம் பத்தி அவர் பேசவே இல்லை. ஓகேங்களா? வெளிப்படையான அர்த்தத்தை கர்த்தர் இயேசுவே பேசியிருக்கிறார், ஆனா ஆழமான அர்த்தம் பத்தி அவர் எதுவுமே பேசல. மாறாக அதுக்கு அநேக நான் ஏன் அப்ப பேசல அப்படின்னா, ஒரு வசனம் நீங்க படிக்கலாம், நாம் படிக்கலாம். யோவான் 16:12 யோவான் சுவிசேஷம் 16:12 கரெக்ட். சோ சீஷர்கள் வந்து பெந்தகோஸ்தே நாளுக்கு முன்பாக வரைக்கும் ஒரு பரிசுத்த ஆவி இல்லாத நிலைமையில இருந்தனால கர்த்தேசு என்னத்தான் ஆவிக்குரிய ஆழமான விஷயங்கள் பேசினாலும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய கிரகித்துக் கொள்ளக்கூடிய நிலைமையில அப்போ சீஷர்கள் கிடையாது. அதனாலதான் கர்த்தேசு அந்த நினைவு கூறுதல் ஏற்படுத்தும் போது கூட அந்த அடையாளங்களோட வெளிப்படையான அர்த்தம் மாத்திரம் பேசினாரே தவிர ஆழமான அர்த்தம் அவர் என்ன பண்ணல, பேசல. பேசினாலும் சீஷர்களுக்கு புரிஞ்சிருக்காரு. ஆனா கண்டிப்பா இப்ப இந்த பாயிண்ட் நம்ம வைக்கும் போது, அப்ப பரிசுத்த ஆவி பெந்தகோஸ்தே நாள்ல சீஷர்கள் வாங்கினாங்க, வாங்கினதுக்கு அப்புறம் அப்ப அந்த ஆழமான அர்த்தம் அவங்க புரிஞ்சிருப்பாங்களா இல்லையா? கண்டிப்பா புரிஞ்சிருப்பாங்க. சோ புரிஞ்சது மாத்திரம் இல்லாம பின்னாடி வரப்போகிற சபை பரிசுத்தவான்களுக்கு அந்த ஆழமான அர்த்தம் பத்தி அவங்க சொல்லிருப்பாங்களா இல்லையா? கண்டிப்பா சொல்லிருப்பாங்க. அப்ப நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, ரெண்டு அடையாளங்களுக்கும் ரெண்டு அர்த்தங்கள் இருக்கு. ஒரு அர்த்த கர்த்தர் இயேசு பேசியிருக்கிறார், இன்னொரு அர்த்தம் அப்போஸ்தலர்கள் பேசியிருக்கிறார். கர்த்தர் இயேசு பேசின அந்த வெளிப்படையான அர்த்தம் என்ன, அப்போஸ்தலர்கள் வெளிப்படுத்தின அந்த ஆழமான அர்த்தம் என்ன, இது ரெண்டு தான் இன்னைக்கு நம்முடைய வகுப்பிற்குரிய ஒரு ஆராய்ச்சியாக இருக்குது சகோதர சகோதரிக்கு. சோ முதலாவது நம்ம வெளிப்படையான அர்த்தத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். மத்தேயு 26:26-27 சகோதர சகோதரிகளை இந்த வசனங்கள் தான் நம்ம எடுக்கிறோம். இந்த வசனங்கள்ல அந்த அப்பம் பாத்திரம் இந்த ரெண்டு அடையாளங்களுக்குரிய வெளிப்படையான அர்த்தம் கர்த்தர் இயேசு அதை ஸ்தாபிக்கும் போதே பேசியிருக்கிறார். சோ அது நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கே எளிமையா புரியும். அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிள். சோ அப்பம் எதை குறிக்குதுன்னு அவரே சொல்றாருன்னா, என்னுடைய சரீரம். ரெண்டாவது நம்ம பார்க்கும் போது, பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாயிருக்கு. பாத்திரம் எதை குறிக்குது என்று அவர் சொல்றாருன்னா, அவருடைய ரத்தம். இதுதான் அந்த வெளிப்படையான அர்த்தம். ஆனா நம்ம கொஞ்சம் நோட் பண்ணணும், கர்த்தேசு அவ்வளவுதான் அங்க பேசிட்டார், ஆனா அப்பம் அவருடைய சரீரமா இருக்குது, பாத்திரம் அவருடைய ரத்தமா இருக்குதுன்னா எப்படி? ஒருவேளை நினைவு கூறுதல்னால அந்த அப்பத்தை நம்ம பிட்டு சாப்பிடும் போது அவருடைய சரீரமா நினைச்சு நாம சாப்பிடுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படித்தான் அவர் சொல்லியிருக்கிறார். பாத்திரத்துல பானம் பண்ணும் போது அவருடைய ரத்தமா நினைச்சு பருகணும்னா என்ன அர்த்தம்? ஏன்னா அப்படித்தான் பேசியிருக்கிறார். சோ வெளிப்படையான அர்த்தமே இன்னும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள நம்ம போக வேண்டியது. உண்மையிலே அப்பம் அவர் தன்னுடைய சரீரம் எதை மீன் பண்ணி அவர் சொல்றாரு அப்படின்னா, ஒட்டுமொத்த தெய்வீக திட்டத்தின்படி பார்க்கும் போது முழு மனுக்குலமும் மரணம், பாவம் பிளஸ் அதன் சம்பளம் மரணம், இது ரெண்டுக்குள்ளேயும் போயிருக்கிறார். சோ போயிருக்கிற இந்த மனுக்குலத்தை மீட்கும் படிக்கு ஒரு பரிபூர்ண ஜீவன் கண்டிப்பா இந்த மனுக்குலத்துக்கு தேவையா இருக்கு. அந்த பரிபூர்ண மனுஷன் தெய்வீக திட்டத்துல நம்ம பார்க்கும் போது கண்டிப்பா இந்த மனிதர் சந்ததியில வருவதற்கு வாய்ப்பு இல்ல. தூதர்கள் மத்தியில கூட அவங்களை நம்ம என்ன பண்ண முடியாது, செலக்ட் பண்ண முடியாது. ஏன்னா போதுமான அனுபவம் போதுமான பக்குவம் வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம் தான். அந்த வகையில இப்படி ஒரு பரிபூர்ண நிலைமை நம்ம யாருக்கு எடுக்கலாம் அப்படின்னு போது பிதா அதற்கு தான் இந்த மனுக்குலத்துக்கு ஒரு கிஃப்ட், ஒரு பரிசாக யாரை கொடுத்தார் அப்படின்னா தன்னுடைய சொந்த குமாரரையே அங்க கொடுத்தார். சோ இது பிதாவாக்கிய தேவன் மனுக்குலத்துக்கு மேல காண்பிச்ச அன்பு. ஆனா இப்ப இந்த அன்புல யாருடைய அன்பு கூட மறைஞ்சிருக்குது அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு கூட மறைஞ்சிருக்கு. பிதா சொன்னவனே கர்த்தர் இயேசு என்ன பண்ணல, உங்க பிளான் என்னமோ ஒரு படி இருக்கட்டும், உங்க பிளான்காக என்னுடைய ஜீவனே கொடுக்குன்றீங்களே, இது என்ன நியாயம் அப்படின்னு அவர் எந்த பேச்சுமே பேச. மாறாக மனுக்குலத்துக்கு ஜீவன் கொடுக்கணும்னு நினைச்ச உடனே உங்க சித்தம் அதுதானா, நான் அதை என்ன பண்ற நிறைவேற்றல என்று அவர் கீழே இறங்கி வந்தேன். அப்போ ஜீவன் கொடுக்கணும் அப்படின்னா கூட அது சாதாரண கிடையாது. வந்த உடனே 33 வருஷம் வாழ்க்கையில வாழாம பிறந்து ஒரு 10 வயசுலயோ 15 வயசுலயோ அல்லது நியாயப்பிரமாணம் நிறைவேறின 30 வயசுலயோ உயிர் கொடுத்துட்டு உடனே பரலோகம் போற விஷயம் இல்ல ஜீவன் கொடுக்கறது. மாறாக என்ன பண்ணும் அப்படின்னா ஜீவன் கொடுக்கறதுன்றது ஒரு செகண்ட்ல கொடுக்கறது இல்ல, மாறாக கிராஜுவலா நீங்க கொடுக்கணும். கிராஜுவலா அப்படின்னா படிப்படியாக உங்களுடைய ஜீவனை வந்து இழக்கணும். எப்படி படிப்படியா இழக்கணும், நீங்க இதுவரைக்கும் வாழ்ந்துடாத ஒரு சூழ்நிலையில, நீங்க இதுவரைக்கும் சந்திச்சிடாத சில மனிதர்கள் மத்தியில உங்களுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய உரிமைகள் உங்களுடைய தனித்தன்மைகள் மாத்திரம் இல்ல உங்க வாழ்க்கைக்கு நீங்க நியாயமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இழந்து 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 கடைசியில உயிர் மாத்திரம் தான் இருக்கணும். அந்த கண்டிஷனுக்கு போறப்பதான் நீங்க அந்த உயிரையும் கொடுக்கணும். இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நீங்க கொடுக்கணும்னு சொல்லும் போது கர்த்தரேசு சந்தோஷமா அதை என்ன பண்ண, பிதாவின் சித்தத்திற்காக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ஜீவனை அவர் அளித்தார். சோ அதைத்தான் சீஷர்கள் கிட்ட அந்த நைட்ல அவர் நினைவு கூறும்படி சொல்றார். சோ இந்த அப்பம் இதை வாங்கி நீங்க புசிங்க. இந்த அப்பம் எதற்கு அடையாளம் அப்படின்னா அவருடைய ஜீவன் இல்ல, அவர் இந்த மனுக்குலத்துக்காக இருந்த அந்த பரிபூரண தன்மை அல்லது பரிபூரண சரீரம். ஏன்னா சரீரம் சொல்றாரு இல்லைங்களா, சரீரம் எப்படிப்பட்ட சரீரமா இருந்துச்சு, பெர்ஃபெக்ட் மேன் இல்லைங்களா, பரிபூரண தன்மை அல்லது பரிபூர்ண ஜீவனுக்கான உரிமைகள் சிலாக்கியங்கள். சோ இது எல்லாமே அவர் மனுக்குலத்துக்காக தேவ சித்தத்தின்படி தியாகம் செஞ்சார். சோ இதைத்தான் அந்த நைட்ல சீஷர்கள் கிட்ட அவர் நினைவு கூறும்படி அங்க சொல்கிறார். சகோதர சகோதரி சீஷர்களே அப்பம் பிட்டு தர, இதை நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடும் போது என்னை நினைவு கூறும்படி சொல்ல இதை செய்யுங்க. என்னை நினைவு கூறும்படினா என்னை நினைவு கூறதுல ரெண்டு விஷயம் இருக்குது. ஒண்ணு மனுக்குலத்துக்காக நான் இழந்த என்னுடைய பரிபூர்ண வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள், இன்னொன்னு இந்த மனுக்குலத்துக்காக நான் இழந்த என்னுடைய சொந்த ஜீவன். சோ இது ரெண்டும் நினைவு கூறுவதன் மூலமா நீங்க என்னையவே நினைவு கூறுறீங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த அப்பத்தின் மூலமா நீங்க எதை நினைக்கணும்னா இது என்னுடைய சரீரமா இருக்குது, அதாவது நான் மனுக்குலத்துக்காக இருந்த அந்த பரிபூர்ண வாழ்க்கை அதனுடைய உரிமைகள் அதனுடைய ஆசீர்வாதங்களா இருக்கு. சோ இதை நீங்க அங்க நினைவு கூறணும் என்று அவர் அங்க சொல்றார். கண்டிப்பா நினைவு கூறுதல்னால அப்பம் நம்ம பிட்டு சாப்பிடும் போது கர்த்தர் இயேசு நமக்காக இழந்த அந்த பரிபூர்ண தன்மை அதனுடைய மேன்மைகள் நம்ம கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். அந்த ஆசீர்வாதம் மாத்திரம் இல்ல, அந்த அப்பத்தை நம்ம வாங்கி சாப்பிடும் போது அது எதற்கு அடையாளம் என்று பார்த்தோம்னா அவர் இழந்த பரிபூர்ண தன்மை மூலமாக இன்னைக்கு நமக்கு பரிபூர்ண ஜீவனுக்கான ஒரு ஸ்லாகியம் கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா, அதாவது அவர் இழந்த பரிபூர்ண நிலைமையின் மூலமாக இன்னைக்கு நாம் உண்மையிலே பரிபூர்ண மனிதர்களை ஆகலைனாலும் என்ன படுகிறோம், யாரால, பிதாவாகிய தேவனால். ஏன்னா தெய்வீக திட்டத்துல நீங்க கவனிக்கலாம், கர்த்தர் இயேசு இங்க வந்து கொடுத்த ஜீவன் மூலமா தான் நம்மளாம் இங்க இருந்து எங்க போயிருக்கிறோம், இங்க போயிருக்கோம் உண்மையா இல்லைங்களா. சோ என் கோடுக்கு நம்ம போயிருக்கிறோமா இல்லையா, நீதிமான் நிலைமை என்று கூட நம்ம அந்த நிலைமையை சொல்லலாம். சோ அப்போ அதுதான் சீஷர்கள் கிட்ட அங்க அவர் சொல்றார், அதைத்தான் நாம் நினைவு கூற வேண்டும் என்று கூட பத்ரசல் அங்க காமிக்கிறார். அப்பம் அவருடைய அவர் இழந்த பரிபூர்ண ஜீவன் அல்லது பரிபூர்ண தன்மை அதனுடைய ஆசீர்வாதங்கள். சோ இதன் இதை வாங்கி சீஷர்கள் சாப்பிடுறது மூலமா இது எதுக்கு இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா அவர் இழந்த பரிபூர்ண தன்மை மூலமாக இன்னைக்கு சுவிசேஷ யுகத்துல வாழ்கிற அவரை அவருடைய பரிசுத்தவான்கள் அவருடைய சபை ஜனங்கள் வந்து தாங்கள் ஒரு விழுந்து போன நிலைமையில இருந்தாலும் இப்ப அவங்க ஒரு பரிபூர்ண ஜீவனுக்கான ஆசீர்வாதங்களையும் சிலாகியங்களையும் இப்பொழுதே பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. சோ அந்த பாயிண்ட் தான் சீஷர்கள் அங்க நினைவு கூற சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அவருடைய தியாகம் எவ்வளவு பெருசு, அந்த தியாகத்தின் மூலமாக சீஷர்கள் அடைகிற ஆசீர்வாதம் எவ்வளவு மேன்மையானது. இதெல்லாம் அந்த ஒரு அப்பத்தின் மூலமாக நாம் நினைவு கூறணும். சகோதர சகோதரர் நல்லா நோட் பண்ணீங்கன்னா, இந்த ஆசீர்வாதங்கள்லாம் உண்மையிலே நமக்கு எங்கதான் கிடைக்கணும்னா, 1000 வருட அரசாட்சியில தான். பரிபூர்ண ஜீவன் ஆகட்டும் அல்லது பரிபூர்ண தன்மை ஆகட்டும், மனு குலத்துல பிறந்த எந்த ஒருத்தருக்குமே எங்கதான் கிடைக்கணும்னு தேவனுடைய திட்டம்னா 1000 வருட அரசாட்சி தான். ஆனா ரொம்ப பெரிய ஆச்சரியம் அல்லது ரொம்ப பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, இந்த சுவிசேஷத்துல இருளான ஜனங்கள் மத்தியில தேவன் கொடுத்த அந்த சத்திய வெளிச்சம் வாங்கி கர்த்தர் இயேசுவினுடைய அந்த சிலுவை மரணத்துல நம்ம விசுவாசம் வைக்கும் போது உண்மையிலே நமக்கு பின்னாடி கிடைக்க போகிற அந்த நித்திய ஜீவன் அல்லது பரிபூர்ண தன்மையை நம்ம எங்கேயே பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, இங்கேயே பெற்றவர்களாக கருதப்படுகிறோம் அல்லது அந்த நீதிமான் நிலைமையை பெற்றுக்கொண்டவர்களாக கருதப்படுகிறோம். இது ரொம்ப உன்னதமான ஆசீர்வாதம். ரசல் வந்து இந்த விஷயத்த அவர் ரீப்ரின்ஸ்ல ரொம்ப நல்லா வர்ணிச்சு அந்த வரிகள் போட்டு எழுதுறார். அது அந்த அளவுக்கு நம்மளால பேச முடியல. இருந்தாலும் இந்த ஆசீர்வாதத்தை கொஞ்சம் நாம் நினைவு கூர்ந்து பார்க்கலாம் சகோதரா சகோதரி. சோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த அப்பத்துக்கு அவர் அங்க சொல்றார், அதாவது அப்பம் குறிக்குது அவர் நமக்காக பலியாக்கின அந்த நீதிமான் நிலைமை அல்லது பரிபூர்ண நிலைமை, அது நாம் சொல்லலாம். சோ இதன் மூலமா மனுக்குலத்துக்கும் சரி இப்ப சபைக்கும் சரி என்ன கிடைக்குதுன்னா, ஒரு நீதிமான் நிலைமை. சோ அவர் தியாகம் செஞ்சதும் பெரிய விஷயம், அவர் தியாகம் செய்ததன் மூலமாக நமக்கு கிடைச்ச இந்த ஆசீர்வாதமும் ரொம்ப பெரிய விஷயம். இந்த எல்லா பெரிய விஷயங்களும் அவருடைய மரணத்துக்குள்ள இருக்கிறத அவருடைய மரணத்தை நினைவு கூறும் போது நம்ம கொஞ்சம் நினைச்சு பார்க்க வேண்டி இருக்குது சகோதர சகோதரிகளே. சோ இது அப்பத்துக்கான வெளிப்படையான அர்த்தம், அவர் நமக்காக தியாகம் செஞ்ச அந்த பரிபூர்ண நிலை. ரெண்டாவது பாத்திரம், அதை நம்ம சொல்லும் போது பாருங்க, அந்த பாத்திரத்துல ரெண்டு பாயிண்ட் இருக்கு. ஒன்னு பாத்திரம், இன்னொன்னு வந்து அதுக்குள்ள இருக்கிற திராட்சை ரசம். சோ பாத்திரம் திராட்சை ரசம் எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, பாத்திரம் என்பது எதை குறிக்குது? இது நம்ம பார்க்கும் போது அந்த நினைவு கூறுதல் நாள் அந்த நைட்ல அவர் அந்த பாத்திரம் ஏற்படுத்துறாரு இல்லைங்களா. ஆனா உண்மையிலே அப்பதான் பாத்திரம் பத்தி பேசுற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனா அதுக்கு முன்பாகவே அவர் தன்னுடைய பாத்திரம் பத்தி எல்லாம் பேசியிருக்கிறார். நமக்கு நல்லா தெரிய சில வசனங்கள்லாம் நம்ம படிக்கலாம். மத்திய 20 அதிகாரம் வசனங்கள் 21-22.
அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரனாகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படிக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக் கொள்வதில் இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள், கூடும் என்றார்கள்.
பாத்தீங்களா? அப்போ ஆல்ரெடி இங்கேயே அவர் பாத்திரம் பத்தி பேசிருக்கிறார். ஒரு நாள் யாக்கோபு யோவான் இவங்க ரெண்டு பேரோட அம்மா வந்து அந்த சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும். கர்த்தர் இயேசு கிட்ட, உங்க ராஜ்யத்துல எங்க ரெண்டு பசங்க தான் உங்களுடைய வலது கரத்திலயும் இடது பாரிசத்திலயும் உட்காரணும்னு கேட்கும் போது, நீங்க கேக்குறது என்னன்னு உங்களுக்கு புரியல, சரி நான் இன்னொரு கேள்வி கேட்கறேன், நீங்க பதில் சொல்லுங்க, அது ஓகேனா அது அப்புறம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்விதான் அவர் எங்க கேட்கிறார். நான் குடிக்கிற பாத்திரத்திலயும் நான் பெறுகிற ஸ்நானத்திலயும் உங்களால பெறக்கூடுமா என்று அவர் கேட்கிறார். சீஷர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கூடும் என்று தான் சொல்றாங்க. அதாவது சீஷர்கள் என்ன புரிஞ்சுட்டாங்க, இவர் தண்ணி குடிக்கிற பாத்திரத்துல வந்து நம்மளால குடிக்க முடியாதா, இவர் போய் முழுகிற நதிக்குள்ள போய் நம்மளால மூழ்க முடியாதா, அப்படி என்ன உலகத்து கடைசியிலா போயிட போறாரு, கண்டிப்பா அதெல்லாம் நம்மளால செய்ய முடியும். அந்த அர்த்தத்துல அவங்க அங்க பேசுறாங்க. ஆனா கர்த்தர் இயேசு அது உண்மையை அவர் தெரிஞ்சவரா, கண்டிப்பா நீங்க செய்வீங்க என்று அங்க சொல்றாங்க. சரி, இங்க நம்ம பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் குடிக்கிற பாத்திரத்துல உங்களால குடிக்க முடியுமா அப்படி அவர் அங்க கோட் பண்றத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி தன்னுடைய மரண தருவாய்க்கு கொஞ்ச நேரம் முன்னாடி அந்த கெத்செமனே தோட்டத்துல இருக்கும் போது கூட அந்த பாத்திரம் பத்தி அவர் என்ன பண்றார், மென்ஷன் பண்றார். சோ பாத்திரம் அங்க என்ன சொல்றாரு, பிதாவே உங்களுக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல உன் சித்தத்தின்படி ஆகும். சோ அங்க கூட அவர் பாத்திரத்தை அங்க மென்ஷன் பண்றார். அப்போ இந்த இடத்துல அவர் பாத்திரம் என்று எதை சுட்டி காண்பிக்க வர்றார் அப்படின்னா, இத நம்ம வேற மாதிரி நம்ம சொல்லலாம். உலக பிரகாரமா நம்ம எடுத்துட்டோம் வருங்க, ஒரு கதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கதையில கதாபாத்திரங்கள் என்று வருகிறார் இல்லீங்களா. சோ அப்போ உண்மையிலேயே அந்த இப்போ ஒரு நாடகம் என்று எடுத்துட்டோம்னா, அந்த நாடகத்துல அந்த கதை மாந்தர்களுக்குரியவங்களா வந்து சில மனிதர்கள் வந்து ஆக்ட் பண்றாங்க, நடிக்கிறாங்க இல்லீங்களா. ஆனா உண்மையிலேயே அந்த 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 மனிதர்களுடைய சுபாவமே அப்படித்தானா அப்படின்னா, அப்படி கிடையாது. அவங்களுடைய சுபாவம் அவங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் வேற. பட் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அந்த கதைக்குரியவங்களாக தன்னை என்ன பண்ணி கொள்கிறாங்க, மாற்றிக் கொள்கிறாங்க. அதுக்குதான் நம்ம என்ன பேர் கொடுக்கிறோம், கதா பாத்திரம் என்று சொல்றோம். பாருங்க, இது உலக நடைமுறையில இருக்கிற ஒரு விஷயம். அது போல கர்த்தர் இயேசுவின் வாழ்க்கையில நம்ம எடுக்கும் போது உண்மையிலே கர்த்தர் இயேசு பிறந்தது வளர்ந்தது அல்லது வாழ்றது சூழ்நிலை எல்லாமே வேற. பட் தேவனுடைய திட்டத்திற்கு இணங்கி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமா தேவ சித்தத்திற்குள்ளாக மாற்றி கொண்டார். அதுதான் என்னது அவருடைய பாத்திரம். புரியுதுங்களா? பாத்திரம்னா என்ன? சோ அதுதான் சொல்றாரு அவர் அங்க பாத்திரம். அதுதான் அவருக்கு சீசர்கிட்ட கேட்கும் போது, நான் குடிக்கிற பாத்திரத்துல உங்களால குடிக்க முடியுமா? அதாவது என்ன சொல்றாருன்னா, பிதாவின் சித்தத்திற்குட்பட்டு என்னுடைய ஆசைகள், அதாவது என்னுடைய வாழ்க்கையவே நான் என்ன பண்ணிருக்கிறேன், மாற்றி கொண்டிருக்கிறேன், அந்த மாதிரி ஒரு ஒரு நிலைமையை உங்களால எடுக்க முடியுமா அப்படி கேட்கிறார். அதே மாதிரி தன்னுடைய மரண தருவாயில் அந்த கெத்செமனே தோட்டத்துல இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கிடவது என்று ஏன் அங்க கூட பாத்திரம் மென்ஷன் பண்றாருன்னா, கண்டிப்பா கர்த்தர் இயேசு தன்னுடைய சிலுவை மரணத்தை விட்டு தன்னை விட்டு நீங்கும்படி அவர் பிரேயர் பண்ணல. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், அதற்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், வந்திருக்கிறோம் அப்படின்னு. சோ பர்டிகுலரா அங்க பாத்திரம் என்று எதை மென்ஷன் பண்றாருன்னா, ரசல் சொல்லும் போது விழுந்து போன ஆதாம்க்கு ஈக்குவலா நித்திய ஜீவன் கொடுக்கறதுக்கு நான் எப்பவோ தயார், அதுக்குதான் நான் இந்த பூமியில வந்திருக்கிறேன். ஆனாலும் கூட இந்த பூமியில அந்த நித்திய ஜீவன பாடுகள் மத்தியில நான் கொடுக்கணும்ன்ற ஒரு பிளான் வந்து எனக்கு புரியவே இல்லை. அந்த பாடுகள் கூட நான் ஏற்றுக்கொள்கிறேன். பர்டிகுலரா ரசல் என்ன பாயிண்ட் கோட் பண்றாருன்னா, அந்த பாடுகள் மத்தியில இந்த உலகத்திலேயே நான் அதிகமா அன்பு செய்த ஒரே ஒருவர் வந்து நீங்க தான் பிதாவே, ஆனா உங்களையே நான் தூஷித்தவன்ற பேர் எனக்கு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்னால வந்து கிரகித்துக் கொள்ளவே முடியும். ஏன்னா கர்த்தர் இயேசுக்கு என்ன பேர் வர வேண்டி இருந்துச்சு? தேவ தூஷணம் சொன்னார். இது வந்து கர்த்தர் இயேசுவால கிரகித்துக் கொள்ளவே, அதாவது கிரகித்துக் கொள்ளவே முடியலன்னா அது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மத்த பாடுகள் மாம்ச சரீரமா பிரகாரமா கூட பாடுகள் ஓகே, ஆனா உங்களையே தூஷித்தவர்னு பேர் எனக்கு வேணுமா, எனக்கு வருதுன்றதை என்னால ஏத்துக்க முடியும். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப அதிகமா உங்களை அன்பு செஞ்ச ஒரே சிருஷ்டி வேற யாரும் இல்ல, அது நான் தான். உங்க மேல எனக்கு அவ்வளவு பாசம் இருக்குது, அவ்வளவு அன்பு இருக்குது, ஆனா உங்களை தோஷித்தவர்ன்ற நாகம் வந்து நான் இதுவரைக்கும் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்ல. ஆனா இப்ப அந்த பேர் எனக்கு வரணும்னு நீங்க திட்டம் பண்ணிருக்கீங்களே, இதுல என்ன ஒரு சித்தம்ன்றது எனக்கு புரியல. இப்படி நான் ஒரு தேவ தூஷணம் பண்ணவர்ன்ற ஒரு நாமம் வாங்கித்தான் உங்களுக்காக மறிக்கணுமா? பிளீஸ் இந்த ஒரு பாயிண்ட் மாத்திரம் என்னை விட்டு நீங்க என்ன பண்ணுங்க, விளக்குங்க அப்படின்னு அவர் பிரேயர் பண்ணார். ஆனா அடுத்த நிமிடமே அவர் யோர்தான் நதியில் அவர் சொன்ன பாயிண்ட் நினைவு கூறுகிறார். தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன், புஸ்தக சொல்லில் என்னை குறித்து எழுதி இருக்குதுன்ற பாயிண்ட் நினைச்சு பார்த்த உடனே அடுத்து என்ன சொல்லிடுறாருன்னா, இருந்தாலும் பிதாவே நீங்க எது செஞ்சாலும் என்னுடைய நன்மைக்காகத்தான் செய்வீங்க, உங்க காரியங்கள் எல்லாமே தீமையில முடியறதே கிடையாது, அதனால உங்க சித்தம் என்னமோ அதன்படி ஆகப்படுவது. சோ அவருக்கே அந்த பாத்திரம் வந்து ரொம்ப கஷ்டமானதா இருந்துச்சு. அவருடைய உள்ளுணர்வுகளுடைய எக்ஸ்ட்ரீம்னு ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லைங்க, எக்ஸ்ட்ரீம்னா உங்களுக்கு புரியல, உணர்வுகளுடைய உச்சக்கட்டம் இருக்குது, அந்த உச்சக்கட்டத்தை தொடக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு அவர் மாறின அந்த வாழ்க்கை முறை. அதுதான் சீஷர்கள் கிட்ட அங்க கேக்குறார், நீங்க ராஜ்யத்துல உட்காரணும்னு ஆசைப்படுறதெல்லாம் கரெக்டு, ஆனா அது சாதாரண விஷயம், அதுக்கு முன்பாக உங்களை பிதாவின் சித்தத்திற்குள்ள உங்க வாழ்க்கையை நீங்க மாத்தணும். மாத்தும் போது உங்களுடைய சொந்த உணர்வுகளுடைய உச்ச கட்டத்தை டச் பண்ற மாதிரி சில அனுபவங்கள் இருக்கும், அதெல்லாம் வாங்கறதுக்கு தயாரா? தயார்னா உங்களுக்கு ராஜ்யத்துல வாய்ப்பு கொடுக்கறதுக்கு என் பிதாவும் தயார். அது மாதிரி அங்க கர்த்தர் இயேசு பேசுறார். பாத்திரம்னா அந்த பாயிண்ட் தான் சகோதர சகோதரிக்கு. சோ அங்க பாத்திரம் இந்த அர்த்தம் நம்ம பார்க்கிறோம், அதாவது இந்த மனுக்குலத்திற்காக தேவனுடைய திட்டத்திற்காக கர்த்தர் இயேசு தான் பெற்றுக்கொண்ட ஒரு வாழ்க்கை, சரிங்களா? அது நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது பாத்திரத்துல இருந்துச்சு ரசம். சோ அது எதை குறிக்குதுன்னா, அந்த வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டதா இருந்துச்சு அவருடைய ஜீவன். சோ ரசம் அவர் என்ன சொல்றாரு, ரத்தம் என்று அவர் சொல்றாரு இல்லைங்களா? அப்ப பழைய ஏற்பாட்டுல நான் படிக்கிறோம், மாம்சத்தின் உயிர் எதுல இருக்குது, ரத்தத்தில் இருக்குது. சோ பர்டிகுலரா ரசம் எதை குறிக்குதுன்னா, கர்த்தர் இயேசுவினுடைய ஜீவன். சோ அப்போ அங்க என்ன காமிக்கிறார் அப்படின்னா, பிதாவின் சித்தத்துக்கு உட்பட்டு என் வாழ்க்கையை நான் மாற்றும் பொழுது அந்த வாழ்க்கை என்னை மரணத்துல கொண்டு போய் முடிக்கிறதா இருந்துச்சு, என்னை ஜீவனற்ற நிலைமைக்கு கொண்டு போய் முடிக்கிறதா இருந்துச்சு. பரவாயில்ல, தேவ சித்தத்துக்காக சந்தோஷமாக அந்த ஜீவனையும் நான் இழப்பதற்கு என்ன பண்ணிட்டேன், தயாராயிட்டேன். அதுதான் அங்க சொல்றேன். சோ இப்போ சீஷர்கள் அதை வாங்கி பருகினது இது எதற்கு அடையாளம் என்று பார்க்கும் போது, பாருங்க, பிதாவின் சித்தத்திற்காக தனக்குள்ள இருந்த அந்த நித்திய ஜீவனை வந்து கர்த்தர் இயேசு என்ன பண்ணார் அப்படின்னா, தியாகம் செய்தார். நான் பேசுற பாயிண்ட் கரெக்டா? பிதாவின் சித்தத்திற்காக தன்னுடைய தனக்குள்ள இருந்த அந்த ஜீவனை கர்த்தர் இயேசு என்ன பண்ணார், தியாகம் செய்தார். இப்ப நீங்க சேம் பாயிண்ட் நீங்க கவனிக்கலாம், எப்படி பரிபூர்ண நிலைமையை கர்த்தர் இயேசு தியாகம் செய்ததுனால மனுக்குலத்துக்கும் சபைக்கும் பரிபூர்ண நிலைமை அல்லது நீதிமான் நிலைமை கிடைக்குதோ, அது போல கர்த்தர் இயேசு தனக்குள்ள இருந்த ஜீவனை தியாகம் செய்ததன் விளைவாக அந்த பாத்திரத்துல நம்ம பானம் பண்ணும் போது அது எதற்கு அர்த்தம் ஆகுதுன்னா, நாம் இப்ப என்ன பண்ணப்படுகிறோம், ஒரு ஜீவன் பெற்றுக்கொள்கிறோம். உண்மையிலே ஒரு நித்திய ஜீவனுக்கான வாய்ப்பு நமக்கு அங்க கிடைக்கிது. நாம் பார்க்கிறோம் இதுல ரொம்ப ஆசீர்வாதம், நீங்க கவனிக்கணும். உண்மையிலே நமக்கு நித்திய ஜீவன் எங்கதான் கிடைக்கும்னா, நாம் ஒரு முதல் மரணம் மறிச்சு ஆயிரம் வட அரசாட்சியில உயிரோட வந்து அந்த இரண்டாவது வாய்ப்பை பெற்றுக்கொள்ளும் போது தான் நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும். ஆனா சுவிசேஷ யுகத்துல இந்த சத்தியத்தின் மேல நம்ம விசுவாசம் வைப்பதன் விளைவாக, கர்த்தர் இயேசுவின் சிலுவை மரணத்தின் மேல நம்ம நம்பிக்கை வைப்பதன் விளைவாக, பின்பாக கிடைக்க போகிற நித்திய ஜீவன் இப்பொழுதே நமக்கு கிடைச்சிருக்கு. உண்மையா பொய்யா? ஏன்னா நம்ம ஞான ஸ்நானத்தை என்ன பண்றோம் அப்படின்னா, அடையாளமான முதல் மரணத்தை என்ன பண்ணிடுறோம், மறிச்சிடறோம். அதனாலதான் இனிமே ஒருவேளை மனம் திரும்பதற்கு ஏதுவல்லாத பாவம் செஞ்சா நமக்கு என்ன மரணம், இரண்டாம் மரணம். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்ப ஆல்ரெடி நம்ம எந்த வாய்ப்புல இருக்கிறோம், நித்தியா ஜீவனுக்கான வாய்ப்புல இருக்கிறோம். எவ்வளவு கிரேட் பிளஸிங் பாத்தீங்களா. இன்னைக்கு மனுக்குலத்துக்கு இந்த ஆசீர்வாதம் எல்லாம் தெரியாது இல்ல. ஆனா கர்த்தர் இயேசுவின் சிலுவை மரணத்தின் மூலமாக நாம் ஜீவன் பெற்றுக்கொள்கிறோம் சகோதர சகோதரிகள். இதுதான் அந்த அப்பம் பாத்திரம் அதற்குள்ள இருக்கிற ரசம், இதனுடைய வெளிப்படையான அர்த்தங்கள். இத புரிஞ்சுக்கிறதுல நமக்கு எந்த கஷ்டமுமே இல்ல. ஜஸ்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம கேட்டிருக்கிற நிறைய சத்தியங்களை கொஞ்சம் கோட் பண்ணி பார்க்கும் போது ரொம்ப எளிமையா நமக்கு அங்க புரியுது. கர்த்தர் இயேசு அதைத்தான் சீஷர்கள் கிட்ட கூட சொன்னார். சோ அப்பத்தை என்னுடைய சரீரமா நினைச்சு சாப்பிடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய சரீரம் ஒரு பரிபூர்ண சரீரம், பரிபூர்ண நிலைமை, அதை நான் உங்களுக்காக தியாகம் செய்யறேன். சோ அதை நீங்க பெற்றுக்கொள்வதன், அதை நீங்க என் மரணத்தின் மேல விசுவாசம் வைப்பதன் மூலமாக நீங்க இப்பொழுதே பரிபூர்ண நிலைமையை அங்க பெற்றுக்கொள்கிறீங்க அடையாளமாக. அது அங்க அவர் சொல்றேன். ரெண்டாவது, நீங்க பாத்திரத்துல ரசத்துல பானம் பண்ணுங்க. இது எதற்கு அடையாளம்னா, கர்த்தர் இயேசு பிதாவின் சித்தத்திற்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அந்த வாழ்க்கையின் முடிவுல அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்ததன் விளைவாக நித்திய ஜீவனுக்கான வாய்ப்பை மரண நிலைமையில இருந்த நாம் மற்றும் மனுக்குலம் அங்க பெற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாக இருந்ததாக நாம் பார்த்தோம். சோ அப்பம் பாத்திரத்தினுடைய வெளிப்படையான அர்த்தங்கள் நம்ம பார்த்துட்டோம். இதுல நமக்கு எந்த சந்தேகங்களும் இல்லை. இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயங்களா இருக்கு, அதனால ரொம்ப கஷ்டம் இல்லை. ஆனா இப்போ கர்த்தர் இயேசு உண்மையிலேயே இந்த பாயிண்ட் பத்தி பேசும்போது அந்த ஆழமான அர்த்தம் பத்தி அவர் பேசல. ஆனா அந்த ஆழமான அர்த்தம் பத்தி பின்னாடி அப்போஸ்தலர்கள் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் வேதாகமத்துல பேசிருக்கிறாங்க. அதுவும் பர்டிகுலரா எந்த அப்போஸ்தலர் பேசுறார் அப்படின்னு கவனிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அதை பத்தி பேசுறார். பாருங்க அந்த வசனம் நீங்க படிக்கலாம், அது கூட உங்களுக்கு பரிச்சயமான வசனம் தான். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 16 17 அப்பம் பாத்திரம் அதை பிட்டு சாப்பிடறதுனுடைய டீப்பர் மீனிங், ஆழமான அர்த்தம் வந்து இதுதான் இருக்கிறதாக சகோதரர் ரசல் தன்னுடைய எழுத்துக்கள் அவர் கோட் பண்ணி காமிக்கிறார். ஆமா உண்மை, நம்ம கூட கொஞ்சம் தியானிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்குது அதனுடைய ஆழமான அர்த்தங்கள் சகோதர சகோதரிக்குல. அப்ப அந்த வசனம் நீங்க பாருங்க, நீங்க எகைன் படிக்கணும். நினைவு கூறுதல்னால அப்பம் மற்றும் பாத்திரத்துல பானம் பண்ணுவதன் மூலமாக வெறும் கிறிஸ்து இயேசு நமக்கு செய்த தியாகங்கள், அந்த தியாகங்கள் மூலமா நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை மாத்திரம் நினைவு கூறுறதில்ல. அதுதான் வெளிப்படையான அர்த்தம் இப்ப நம்ம பார்க்கணும். ஆனா உண்மையிலேயே அந்த அப்பத்துல நம்ம பிக்கிற அப்பத்துல பங்கு எடுக்கிறதன் மூலமாகவும் பாத்திரத்துல பானம் பண்றதன் மூலமாகவும் வேற ஒரு ஆழமான அர்த்தத்தை வந்து நம்ம காண்பிக்கிறோம் அல்லது நினைவு கூறுகிறோம் என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்றார். இப்ப சொல்லும் போது அந்த ஆழமான அர்த்தம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஒரே 17 வசனம், அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமா இருக்கும். சோ அந்த வசனத்துல பவுல் அங்க சொல்லும் போது அந்த ஒரு அப்பம் அவர் எதுக்கு கோட் பண்ணி காமிக்கிறார் அப்படின்னா, அந்த ஒரே சரீரத்துக்கு அவர் கோட் பண்ணி காமிக்கிறார். சோ அந்த ஒரே சரீரத்துக்கு வேதாகமத்துல வேற என்ன பேர் இருக்குது அப்படின்னா, கிறிஸ்து என்கிற ஒரு பேர் வந்து இருக்கு. உங்களுக்கு தெரியும் இல்லையா, கிறிஸ்து என்றாவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சோ அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இயேசு மாத்திரம் கிடையாது, அவர் சரீரத்தோட தலை மாத்திரம் தான். ஆனா மீதி இருக்கிற 144,000 பேருமே தலையினுடைய சரீரமாக இருக்கிறாங்க. என்னைக்கு தலையும் 144,000 சேர்றாங்களோ, இந்த ஒட்டுமொத்த கிறிஸ்துக்கள் சேர்ந்தது தான் அந்த ஒரு கிறிஸ்து, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவரை இங்க அப்போஸ்தலர் பவுல் அந்த அப்பத்துக்கு சுட்டி காமிக்கிறார். உங்களுக்கு புரியும் நான் நம்ம அதான் 17வது வசனத்துல சொல்றாரு, மறுபடியும் நீ கூட நீங்க படிச்சீங்கன்னா புரியும். நாம் ஒரே அப்பத்தில், அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கும். நாம் ஒரே அப்பமா இருக்கிறோம், ஒரே சரீரமா இருக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்து என்கிற ஒரே சரீரம் அங்க அவர் எதுக்காக ஒப்பிட்டு பேசுறார்? அந்த நாம் பிற்கிற அந்த ஒரே அப்பத்துக்கு அடையாளமாக அங்க பேசுறார். இப்ப இந்த வசனம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மேல இருக்கிற 16 படிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதாவது நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அப்போ பாத்திரம் பத்தி பேசும்போது என்ன சொல்றாருன்னா, உண்மையிலேயே அந்த நாள்ல ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம்னா உங்களுக்கு புரியும். அதாவது ஆசீர்வதிக்கிற வர்றதில்ல, நாம் நன்றி செலுத்துகிற அல்லது துதி செலுத்துகிற அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, அந்த பாத்திரத்துல நம்ம பங்கெடுப்பதன் மூலமாக வெறும் அவருடைய மரணத்தையும் அதன் மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை மாத்திரம் நினைவு கூறதில்ல, அந்த மரணத்துல யாருக்கு கூட பங்கு இருக்கிறதாக நம்ம தேவனுக்கு தெரிவிக்கிறோம்னா நமக்கு கூட ஐக்கியம் அல்லது பங்கு இருக்கிறதாக தேவனுக்கு தெரிவிக்கிறோம். அதாங்க சொல்றோம். அடுத்ததா, நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? சோ அப்பம் பிக்கிறதன் மூலமாக அவர் தியாகம் செய்த அந்த பரிபூர்ண நிலைமை, இப்போ நாம் பெற்றுக் கொண்டிருக்கிற நீதிமான் நிலைமை, இதை மாத்திரம் நம்ம நினைவு கூறதில்ல, மாறாக அந்த அவர் தியாகம் செய்த அந்த பரிபூர்ண நிலைமையில நமக்கு என்ன இருக்குது? பங்கு இருக்குது என்பதை நாம் நினைவு கூறுகிறோம். இப்படி கர்த்தருடைய மரணத்துல நமக்கு பங்கு இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய அந்த பரிபூர்ண நிலைமையை தியாகம் செய்வதில் நமக்கு பங்கு இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் பார்க்கும்போது ரொம்ப எளிமை, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பாருங்க, அந்த பரிபூர்ண நிலைமையை தியாகம் செய்யறதுல நமக்கு பங்கு இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, எப்படி கர்த்தர் இயேசு தன்னுடைய முதல் வருகையில பிதா கிட்ட இருந்து பரிபூர்ண மனுஷனாக வந்து இந்த உலகத்தின் மனுக்குலத்துக்காக அந்த நிலைமை என்ன பண்ணார்? தியாகம் செய்தார். சோ சகோதர சகோதரிகளே, நாம் கூட இன்னைக்கு ஞான ஸ்நானத்துல தேவனோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செஞ்சோமோ, அப்போ ஜீவனுக்கான எல்லா உரிமைகளையும் பெற்றுக்கொண்டு நீதிமான் நிலைமைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். ஆனா இந்த நிலைமை வந்து உண்மையிலே நம்ம வாழ்வதற்காக நாம் கொண்டு வரப்படல. எதற்காக தான் இந்த நிலைமைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறோம்னா, வந்ததுக்கு அப்புறம் உண்மையிலே நமக்கு நித்திய ஜீவனோட வாழ்றதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஆனா இப்ப அந்த வாய்ப்புகள்லாம் என்ன பண்ணணும்? நாம அங்க பலியாக செலுத்தணும். அந்த வாய்ப்புல இந்த பூமிக்குல இருக்கிற சகல நமக்குரிய ஆசீர்வாதங்களையும் சிலாகியங்களையும் நமக்கு இருக்கிற எல்லா விதமான பாக்கியங்களையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தியாகம் அங்க செய்யணும். கத்திரேச அதை செஞ்சார். உண்மையிலே அவரோட வாழ்வதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்குது. அவர் நினைச்சிருந்தா நித்திய ஜீவனோட என்ன பண்ணிருக்கலாம்? இருந்திருக்கலாம். பட் இந்த தேவ திட்டத்திற்காக அந்த நித்திய ஜீவனை, சாரி, அந்த பரிபூர்ண நிலைமையை தியாகம் செய்தார். இப்ப அதன் மூலமா நாம் பரிபூர்ண நிலைமையை பெற்றுக்கொண்டது மாத்திரம் இல்ல, அந்த அப்பத்தை பிக்கிறது மூலமா என்ன தேவன் கிட்ட காமிக்கிறோம்னா, எப்படி உங்களுடைய குமாரன் அவருடைய எல்லா சிலாகியங்களையும் வாழ்க்கையின் எல்லா அவருடைய நியாயமான ஆசீர்வாதங்களையும் உங்களுக்காக பலியா ஒப்படைச்சாரோ, அதே போல எங்களுடைய ஞான ஸ்நானத்திலேயே நாங்க என்னதான் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்காக தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுக்குரிய எல்லா வாய்ப்புகளையும் என்ன பண்றோம்? பலியாக செலுத்துறோம் சொல்லியிருக்கிறோம். இதன் மூலமாக உங்க குமாரருடைய அந்த தியாகத்துல எங்களுக்கும் பலி இருக்குதுன்னு நாங்க எங்களுக்கு தேவன் சொல்லியிருக்கிறீங்க. அதை நாங்க உறுதிப்படுத்துகிறோம் இந்த நாள்ல காண்பிக்கிறோம் சகோதர சகோதரி. ஆனா அதுதான் அந்த டீப்பர் மீனிங்காக பார்க்கும். வெறும் அந்த ஆசீர்வாதங்களை மாத்திரம் நினைவு கூறுறதில்ல, நமக்கு அதுல இருக்கிற பர்டிகுலர் பங்கையும் அங்க நினைவு கூறுகிறோம். ஆனா யோசிக்கணும், கண்டிப்பா அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவங்க தான் என்ன பண்ண முடியும், இந்த சிந்தையோட அதுல பங்கெடுக்க முடியும். அப்படின்னா நாம என்ன சொல்றோம்? நம்ம கிட்ட நிறைய பேர்ட்ட அப்படி வாழ்க்கை இல்ல என்ன அர்த்தமா? இல்ல, நம்ம எல்லாருமே ஒரு ஒரு கூறிய ஒரு மேலான சிந்தையோட இப்படிப்பட்ட ஒரு தியாகத்துல தான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். ஓடிட்டு இருக்கிறோமா இல்லையான்றத இந்த நாட்கள நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அப்பத்துல கை வைக்கிறது மூலமா அந்த அர்த்தத்தை தான் தேவனுக்கு சொல்றோம். எங்க வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்கிற நியாயமான எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்க உங்க குமாரன் பலி செலுத்துற மாதிரி செலுத்திட்டு தான் இருக்கிறோம். அதுல எங்களுக்கு பங்கு இருக்குது, அதை நாங்க கரெக்டா செஞ்சிட்டு இருக்கிறோம். அனுதினம் வாழ்க்கையில உடன்படிக்கை செஞ்சதுல இருந்து இந்த செகண்ட் வரைக்கும் அது வந்து நம்ம தேவனுக்கு தெரிவிக்கும். கண்டிப்பா அப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்தா தான் அதுல போய் அந்த அர்த்தத்தோட நாம் கை வைக்க முடியும். இல்ல அப்படின்னா அது அதனாலதான் சொல்றாரு, எந்த மனுஷனும் தன்னைத்தான் சோதி தெரிஞ்சிட்டு வைக்கிறது நல்லது. ரொம்ப ஒரு சிலாக்கியம் தான் நம்ம இல்லைன்னு சொல்றது இல்ல, ஆனா அந்த சிலாக்கியத்துல நமக்கு இருக்கிற பொறுப்புகளை நிறைவேற்றிட்டு என்ன பண்ணணும், அதுல போயிட்டு கை வைக்கிறது தான் ரொம்ப கரெக்ட் சகோதர சகோதரிகளே. அதுதான் அங்க சொல்றாரு. நெக்ஸ்ட் அந்த பாத்திரம் பத்தி பேசும்போது கூட சேம் அதே அர்த்தம் தான். இந்த மனுக்குலத்துக்காக அவர் பெற்றிருக்கிறார், அவர் பெற்றுக்கொண்டிருந்த அந்த நித்திய ஜீவன் அவர் தியாகம் செஞ்சிட்டார். இன்னைக்கு உண்மையிலே நமக்கு கூட அதுதான் சகோதர சகோதரிகளே. நம்ம என்னத்தான் நித்திய ஜீவனுக்கான வாய்ப்புகளை கொண்டு வரப்பட்டாலும் அதுக்கு அந்த இயேசுவினுடைய மரணத்தின் மூலமா நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் தான் இல்லேன்னு சொல்லல. ஆனா அந்த நித்திய ஜீவன் அல்லது ஜீவனுக்கான விஷயம் எல்லாத்தையுமே நம்ம அங்க தேவனுடைய சித்தத்திற்காக முழுவதுமாக பலியாக்க வேண்டியிருக்குது. அதுதான் அந்த பாத்திரத்துல நமக்கு அங்க ஐக்கியம் இருக்கிறதாக அவர் அங்க காண்பிக்கிறார் சகோதர சகோதரிக்கு. இந்த பாயிண்ட்ல வச்சு பார்க்கும் போது அப்பம் குறிக்குது நமக்கு கிடைச்ச அந்த நீதிமான் நிலைமையின் ஆசீர்வாதங்களை தியாகம் செய்யறது. சோ பாத்திரத்துல பாத்திரம் குறிக்குது, அதுல பங்கெடுக்கிறது நமக்கு இருக்கிற உண்மையான ஜீவனையும் அதற்குரிய வாய்ப்புகளையும் நம்ம தியாகம் செஞ்சு சீக்கிரத்துல கர்த்தர் இயேசு போல ஒரு மரணத்தை சந்திக்கிறது. இதுதான் உண்மையிலே அப்பத்திலையும் பாத்திரத்திலையும் கை வைக்கிறதுக்கான அந்த டீப்பர் மீனிங். டீப்பர் மீனிங் இதோட கர்த்தர் இயேசு பேசின இன்னொரு வசனம் நம்ம கோட் பண்ணி பார்க்கும்போது தெய்வீக திட்டத்துல இந்த சுவிசேஷ யுகத்துல நடக்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் வந்து நமக்கு தெரிய வரும். அதாவது என்ன அப்படின்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 6 51 வசனம் படிங்க.
நானே ஓலத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கு பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே என்றார்.
பாத்தீங்களா, சோ தன் சரீரம் அது அப்பத்துக்கு அவர் ஒப்பிட்டு பேசும்போது என்ன கடைசி வார்த்தையை சொல்றாருன்னா, நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். சோ அந்த அப்பம் பத்தி அவர் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இது நான் தியாகம் செய்யறேன், யாருக்காக தியாகம் செய்யறேன் அப்படின்னா, உலகமானது அல்லது மனுக்குலமானது ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக தியாகம் செய்யறேன். ஆனா இப்பதான் பவுல் அதனுடைய ஆழமான அர்த்தம் கொடுத்தார். உண்மையிலே அந்த அப்பம் கர்த்தர் இயேசுவை மாத்திரம் குறிக்கிறது இல்ல, அவரோட கூட இருக்கிற சரீர அங்கங்களையும் குறிக்குது என்று சொல்லும் போது, அப்ப அதோட இந்த வசனம் படிச்சு பாருங்க. அதாவது நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உண்மையிலேயே அப்பமாகிய தலையும் சரி சரீரமும் சரி சேர்ந்து அவங்களுடைய எல்லா தியாகங்களும் யாருக்காக அவங்க செய்யறாங்க. அருமையா என்ன பாயிண்ட் சொல்றாருன்னா, இதுக்கு நீங்க இன்னொரு வசனம் நீங்க படிக்கணும். அதாவது 35 வசனம் படிங்க, 6:35. ஒரு காலமும் பசி வராது. அவர் எதை பத்தி பேசுறாரு அல்லது இங்க யார் பத்தி பேசுறாரு அப்படின்னா, ஆயுர்வேத அரசாட்சியில மனுக்குலம் உயிரோட வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் இயேசுவின் சிலுவை மரணத்தின் மேல அவங்க என்ன பண்ணணும், விசுவாசம் வைத்தா இனி பசி இல்லாத அப்படின்னா என்ன அர்த்தம், இனி மரணமே இல்லாத ஒரு நித்திய ஜீவனுக்கான வாய்ப்பை அவங்க என்ன பண்ணுவாங்க, பெற்றுக்கொள்வாங்கிறது இங்க அர்த்தம் சரிங்களா. இப்ப இங்க சொல்லும் போது சகோதர சகோதரிகளே, அப்போ ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் நித்திய ஜீவன் தரப்போகிற அப்பம் அத வந்து உண்மையிலே ஆயிரவட அரசாட்சியில இப்ப நம்ம புசிக்கிறோம். ஆனா ஆயிரவட அரசாட்சியில யார் புசிப்பாங்க, மனுக்குலம் புசிப்பாங்க. ஆனா இப்ப பவுல் என்ன சொல்றாரு, உண்மையிலே அந்த அப்பம் கர்த்தர் இயேசு மாத்திரம் இல்ல, அந்த அப்பத்துல தலைதான் ஜீசஸ், கூட யார் வராங்க, சரீரமும் வராங்க என்று சொல்லும் போது இப்ப என்ன ஆச்சரியம் அப்படின்னா, ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் போஜனம் கொடுக்கக்கூடிய அந்த அப்பமானது தலையும் சரீரத்தையும் உள்ளடக்கியாக அந்த கிறிஸ்துவாக இருக்குது என்று பார்த்தோம். என்ன பாயிண்ட் கொடுக்கிறார் அப்படின்னா, இந்த சுவிசேஷ யுகம் முழுவதும் ஒரு பெரிய அப்பம் வந்து 2000 தயாராகிட்டு இருக்குது. இன்னும் என்ன ஆகல, தயாராகி முடியல. எந்த அப்பம் யாருக்காக ஞாபகம் வருதா, இந்த வசனங்கள்லாம் கனெக்ட் பண்ணும் போது, ஆயுர்வேத அரசாட்சியில மனுக்குலம் சாப்பிட போற ஒரு அப்பம் என்ன ஆயிட்டு இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் தயாராயிட்டு இருக்கு. எப்படி தயாராகுதுன்னா, நிறைய கோதுமை மணிகள் மண்ணில என்ன ஆயிட்டு இருக்காங்க, விழுந்துட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. சோ கண்டிப்பா இந்த அப்பம் சீக்கிரம் ரெடி ஆயிரும். ரெடி ஆனதுக்கு அப்புறம் மனுக்குலத்துக்கு இந்த அப்பத்தின் மூலமாக போஜனமானது கிடைக்கும் என்று சொல்றாங்க. சோ அப்பம் அப்பம்னு பேசுறது வேற யாரும் இல்லை. யாருதான் நீங்களும் நானும் என்ன ஒரு ஸ்லாக்கியத்துல எப்பேற்பட்ட பாக்கியத்துல இருக்கிறோம் சகோதர சகோதரிக்கு. அதை பத்தி ரசல் வந்து அருமையா ரீஃபரன்ஸ் லைன் சொல்றாரு, நான் ஒரு ரெண்டு வரி மாத்திரம் படிக்கிறேன். ஆல் தி ஒர்க் ஆஃப் திஸ் காஸ்பல் ஏஜ், அதாவது இந்த சுவிசேஷத்தினுடைய எல்லா வேலைகளும் இஸ் தி கெட்டிங் ரெடி ஆஃப் தி ஃபுட் ஃபார் தி வேர்ல்ட். அந்த எல்லா வேலைகளும் மனுக்குலத்து உலகத்திற்கான அந்த உணவை தயார் செய்யும்படியான ஒரு வேலையாக இருக்குது. அண்ட் ஆஃப் தி பிளட் விச் வில் பி ஸ்பிரிங்கிள்ட் அப்பான் தம், மாத்திரமல்ல அந்த பாத்திரம் பத்தி கூட அவர் இங்க பேசுறார். உண்மையிலே ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் ஜீவன் கிடைக்க போகிற ஆசீர்வாதம் கர்த்தர் இயேசுவின் ரத்தமே போதும். அதுக்கு இருந்தாலும் அந்த ரத்தத்துல யாருக்கு கூட பங்கு கொடுத்திருக்கிறார்னா சபைக்கு கூட பங்கு கொடுத்திருக்கிறார். சோ அந்த பாத்திரம் அல்லது ரத்தமானது இன்னைக்கு வரைக்கும் ரெடி ஆயிட்டு தான் இருக்கு. சோ நிறைய திராட்சை பழங்கள் என்ன ஆயிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் கனிகள், அதற்காக தங்களை தாங்களே சாகடித்துக் கொண்டு தங்களுக்குள்ள இருக்கிற ஜீவனை எல்லாம் அவங்க வெளியே கொடுத்துட்டு இருக்கிறார். சோ இப்படி கொடுப்பதன் மூலமாக ஆயுர்வேத அரசாட்சியில மனுக்குலத்துக்கு உணவும் ஜீவனும் அங்க கிடைக்க போறதாக பத்ரசல் அங்க கோட் பண்ற சகோதர சகோதரிக்கு. சோ அப்போ அதுதான் அங்க சொல்றாரு, இந்த சுவிசேஷத்தினுடைய எல்லா வேலைகளும் ஒட்டுமொத்த தெய்வீக திட்டமே ஒட்டுமொத்த எல்லா ஊழியங்களுமே இந்த அப்பத்தை தயார் செய்வதற்கும் இந்த பாத்திரத்தை தயார் செய்வதற்கும் தான் இன்னைக்கு போய் கொண்டிருக்கு. அதுதான் அப்போஸ்தலர் பவுல் வந்து ஒன்னு குறைந்தர் 10:16 கோட் பண்றோம், கோட் பண்ணிட்டு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்துல இருக்கிறோன்றத நம்ம அந்த மரணத்தை நினைவு கூறுகிற நாள்ல நம்ம தேவனுக்கு அங்க தெரியப்படுத்தணும் சகோதர சகோதரி. இந்த பாயிண்ட் எல்லாம் கேட்கும் போது நம்முடைய பொறுப்பு நம்ம கொஞ்சம் மனசாட்சி படி யோசிச்சு பார்க்கணும். உண்மையிலே அந்த அப்பமும் சரி பாத்திரமும் சரி அதுதான் தெய்வீக திட்டத்தின் ஒரே நோக்கமா இன்னைக்கு இந்த உலகத்துல நிறைவேறிட்டு இருக்குது அப்படின்னா, அதுல உங்களுக்கும் எனக்கும் தான் பங்கு இருக்குது அப்படின்னா, நீங்களும் நானும் தான் அந்த அப்பத்துல ஒரு பார்ட்டா மாறுறதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா, எவ்வளவு சீக்கிரம் அந்த வேலைகள் நமக்குள்ள துரிதமா இருக்கு, எவ்வளவு சீக்கிரம் அந்த மரணத்திற்கான வாய்ப்புகள் நமக்குள்ள துரிதமா இருக்கு. அதனால்தான் ஒவ்வொரு பாஸ்வேர்டு அனுசரிக்கும் போதும் கடந்த வருஷம் மாதிரி இந்த வருஷம் நம்ம லைஃப் இருக்க கூடாது, மாறாக உண்மையான அந்த அப்பத்திற்குரியவர்களாக நம்ம தயாராயிட்டு இருக்கணும். நாளுக்கு நாள் அனுபவங்கள் மூலமாக நம்ம மகிமையின் மேல் மகிமை அடைஞ்சிட்டு இருக்கணும், பக்குவத்திற்கு மேல் பக்குவம் அடைஞ்சிட்டு இருக்கணும். ஏன்னா அந்த அப்பத்திலையும் பாத்திரத்திலையும் கை வைக்கும் போது இந்த ஆழமான அர்த்தம் தான் தேவனுக்கு சொல்றோம், அப்பா நீங்க உங்க குமாரனுடைய தியாகத்தையும் அதன் மூலமா இங்க கிடைச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை நினைவு கூறுகிறோம் முதல் விஷயம். ரெண்டாவது அவங்க அந்த அப்பத்திலையும் சரி அந்த மணிக்கணும் அந்த நித்திய ஜீவன் வாய்ப்புலையும் சரி அந்த பரிபூர்ண நிலைமையிலையும் சரி அதை தியாகம் செய்யறதுல எங்களுக்கும் பங்கு இருக்குது. அதன் மூலமாக உண்மையிலேயே மனுக்குலத்துக்கு ஜீவன் கொடுக்க போகிற அப்பமாக இந்த உலகத்துல நாங்க மாறிக்கொண்டிருக்கிறோம்ன்றதையும் தேவ சமூகத்துல நாங்க நினைவு கூறுகிறோம். மாறிக்கொண்டிருக்கிறோம்னா வருடா வருடம் போன வருடம் நான் உங்கள்கிட்ட இந்த நினைவு கூறுதல் நாள்ல கடந்துட்டதுக்கும் இந்த வருடம் நான் இதுல பங்கு பெறுவதற்கும் எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் இருக்குது, எனக்குள்ள நிறைய வித்தியாசங்கள் இருக்குதுப்பா. நான் மகிமையின் மேல மகிமை என் சொந்த ஞானத்திலே பலத்திலோ இல்ல, உங்க சுத்த கிருபையில நான் நடந்திருக்கிறேன், இதற்காக நன்றி. சோ மென்மேலும் இந்த பாடுகள்ல உங்க கிருபையில நான் வளர்வேன் நம்புறேன். சோ இந்த அருமையான ஆழமான விஷயங்கள் தான் தேவ சமூகத்துல நம்ம நினைவு கூறுகிறோம் சகோதர சகோதரிக்கு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுங்களா, அப்ப ரசல் பேசும்போது சபைக்கு சரி சபைக்கு வந்து அப்பத்திலையும் பாத்திரத்திலையும் பங்கெடுக்கிற வாய்ப்பு வந்து தேவன் கொடுக்கிறார். ஆனா உண்மையிலேயே ஆயுர்வேதார சாட்சியில மனுக்குளம் வந்து அப்பத்தை வந்து புசிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்களுக்கு எந்த வாய்ப்பு தேவன் கொடுக்கறது இல்ல அப்படின்னா, பாத்திரத்துல பங்கெடுக்கிற வாய்ப்பு வந்து தேவன் கொடுக்கறதே கிடையாது. பாத்திரம் என்ன சொன்னோம், பிதாவின் சித்தத்திற்கு உட்பட்டு வாழ்கிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில பாடுகளும் நிறைஞ்சிருக்கும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கும் சரிங்களா. அதான் பாத்திரம் நிரம்பி வழிகிறது நாம் சொல்றோம். ரெண்டு வகையான பாத்திரம் புது சிருஷ்டிக்கு இருக்குது, இப்போ பாடுகள் நிறைஞ்ச பாத்திரம், ஆயுர்வேதார சாட்சியில மகிமை நிறைந்த பாத்திரம். இந்த பாத்திரம் வந்து யாருக்கு ஆக்சுவலா இல்ல அப்படின்னா, ஆயுர்வேத அரசாட்சியில மனுக்குலத்துக்கு வந்து கிடையாது. இந்த சுவிசேஷ யுகத்துல அவருடைய சத்திய வெளிச்சத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிற ஒரு விசேஷித்த வகுப்பா இருக்குதான் இந்த மேலான ஸ்லாகியம் இருக்குது சகோதர சகோதரிக்கு. சோ அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சோ அது நம்ம பழைய ஏற்பாட்டுல கொஞ்சம் ரசல் வந்து இந்த பாயிண்ட, இந்த பாத்திரம் சம்பந்தமான பாயிண்ட ஒரு விஷயத்தின் மூலமா காமிக்கிறார். அதாவது யாத்ராகமம் 24:8 வசனம், ஓகே. இங்க ரத்தம் தெளிக்கிறது பத்தி பேசிருக்கிறது இல்லீங்களா. அதாவது இங்க நடந்த சம்பவங்கள் என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாண உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படும் போது நடந்த சம்பவங்கள். அப்ப மோசே ரெண்டு விஷயம் செய்யறார். ஒன்னு, ரத்தத்தை எடுத்து நியாயப்பிரமாண புத்தகங்கள் மேல தெளிக்கிறார். ரெண்டாவது, ஜனங்கள் மேல அவர் என்ன பண்றாருன்னா தெளிக்கிறார். சோ அந்த புத்தகங்கள் மேல தெளிக்கிறது எதற்கடையாளம்னா, கடவுளுடைய நீதியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றது. சாட்டிஸ்ஃபை என்னது அர்த்தம்? திருப்திப்படுத்துறது, சரிப்படுத்துறதுன்னு அர்த்தம். ஜனங்கள் மேல தெளிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? அதற்கப்புறம் தேவன்கிட்ட இருந்து தான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் மூலமா மனுக்குலத்தை இந்த ஜீவனுக்கான வாய்ப்புக்குள்ள தேவன் திருப்தி படுற மாதிரி அவங்கள மாத்துறது, சரிங்களா? சோ இந்த ரெண்டு விஷயங்கள் செய்யும் போது அந்த ரத்தம் அவர் தெளிக்கிறார் இல்லைங்களா. சோ அந்த ரத்தத்துல யார் யார் வர்றாங்க அப்படின்னா, உண்மையிலே சகோதர சகோதரிகளே, தலையும் வர்றாங்க, சரீரமும் வர்றாங்க. சோ அந்த பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா அங்க பாக்க. ஆக மொத்தத்துல இங்க நல்லா நமக்கு என்ன நல்ல பாயிண்ட் தெரியுது அப்படின்னா, அந்த டீப்பர் மீனிங் கவனிக்கும் போது நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு வந்து ஒரு மேலான நோக்கம் இருக்குது. நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து சீக்கிரமாக கர்த்தர் இயேசுவின் மரணத்தை, சாயலுக்கு ஒப்பான மரணத்தை அடையக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். அதே நேரம் நம்முடைய வாழ்க்கையின் சகல விதமான உரிமைகளையும் மனமுவந்து தேவ சித்தத்திற்கு தியாகம் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, இதெல்லாம் கர்த்தர் இயேசுவோட சேர்ந்து மனுக்குலத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய, செய்ய வேண்டிய அடிப்படை விஷயங்கள். இது கட்டளைகள் இல்ல, தேவன் இந்த சுவிசேஷத்துல ஒரு விசேஷித்த வகுப்பாருக்கு கொடுத்திருக்கிற மாபெரும் ஆசீர்வாதம். கிறிஸ்துவின் பாடுகள்ல பங்கு பெறுறதுக்கும் சரி, அந்த மகிமையில உண்மையான அப்பமாகவும் பாத்திரமாகவும் அவங்க மாறுவதற்கு. சகோதர சகோதரிகளே, இந்த மேலான நோக்கத்தோட தான் டெய்லி லைஃப் போகணும். சோ அந்த நாள்ல அதுல நம்ம கை வைக்கிறது மூலமா இந்த பாயிண்ட் தான் நம்ம அங்க சொல்ல வர்றோம். அது மாத்திரம் இல்ல, ரசல் அடிஷனலா இந்த பாத்திரம் அப்பம் பத்தி பேசும் போது, அது இந்த உலகத்துல தேவ சித்தத்திற்கு உட்பட்டு சபை அவங்க படுகிற பாடுகள், அவங்க வாழ்கிற வாழ்க்கைன்னு சொல்றாரு இல்லைங்களா. பட் பாடுகள் அப்படின்னா உலக ஜனங்களுக்காக அதை நம்ம படுறோம். பட் பாடுகள்ன்றது எந்த அர்த்தத்துல, எந்த மீனிங்ல அப்படின்னா, கொலோசியர் 1:24 படிக்கும்.
இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து, கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக
பாடுகள் அவர் கோட் பண்ணும் போது யார் நிமித்தம் அங்க சொல்ற? யார் நிமித்தம்? உங்கள் நிமித்தம். செகண்ட் பாயிண்ட் நீங்க கவனிச்சீங்கன்னா, சரீரமான சபைக்காக நான் என்ன பண்றேன், நிறைவேற்றுகிறேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உண்மையிலேயே மனுக்குலத்துக்காகத்தான் நம்ம இன்னைக்கு ஜீவன் கொடுக்கணும். மனுக்குலத்துக்காக தியாகம் செய்கிற ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழணும். அதெல்லாம் கரெக்ட். ஆனா அந்த வாழ்க்கையில பாடுகள் என்று சொல்லிட்டா, அந்த பாடுகள் மேக்சிமம் எதை சார்ந்ததா இருக்கணும் தெரியல. ஆனா நமக்கு முன்னோடியா வாழ்ந்த அப்போஸ்தலர் பவுல் ரொம்ப தெளிவா சொல்றார், உண்மையிலேயே அந்த பாத்திரம் அல்லது அந்த பாடுகள் அல்லது பிதாவிற்குட்பட்ட வாழ்க்கை அது எதை சார்ந்ததா தான் இருக்கணும்னா, உடன் இருக்கிற சகோதர சகோதரிகளை சார்ந்ததா தான் அது இருக்கணும். அந்த பாடுகள் சபைக்காக படுகிற பாடுகளாக அது இருக்கணும். அந்த பாடுகள் உங்கள் நிமித்தம் படுகிற பாடுகளாக இருக்கணும். அதுதான் ரைட் வே, அதுதான் சரியான வழி. பாத்திரத்துல நம்ம ஒரு திராட்சை ரசம் துளியாக நம்ம போய் சேர்றது சகோதர சகோதரி. மத்த உலகத்தில இருந்து வர்ற பாடுகள் அதெல்லாம் வேற. பட் இதுல தேவன் எதுக்குதான் முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படின்னா, ஒரு உண்மை உடன் அங்கத்திற்காக நம்ம எந்த அளவுக்கு லைஃப்ல ரிஸ்க் எடுக்கிறோம், அந்த ரிஸ்க் தான் அந்த பாடுகள். சோ இதுதான் பர்டிகுலர் பாத்திரமாக அப்போஸ்தலர் பவுல் தான் பட்டுதான் எழுதுற. கண்டிப்பா அதுதான் உண்மையா கூட இருக்கும் சகோதர சகோதரிக்குல. அனுதின வாழ்க்கையில இது ஒரு பியூட்டிஃபுல் பாயிண்ட். எனக்கு அது ரொம்ப புதுசா இருந்துச்சு, பாத்திரம் பத்தி நான் தியானம் செய்யும் போது சகோதர சகோதரிக்குல. பாடுகள் ஓகே, மனுக்குலத்துக்காக கர்த்தர் இயேசு போல நம்ம பலி செலுத்துறோம், எல்லாம் ஓகே. பட் அந்த பாடுகள்ல முதன்மை இடம் எதுக்குதான் இருக்குதுன்னா, சரீரமாகிய சங்கத்துக்கு, மன்னிக்கணும், சரீரமாகிய சபைக்காக நாம் செலுத்துக்கிற பாடுகள். ஒருவேளை இப்படிப்பட்ட பாடுகள்லாம் லைஃப்ல கம்மி அப்படின்னா, இன்னும் அந்த சரியான வழிக்குள்ளேயே ஜாயின் ஆகலன்னு இருக்கும். அதெல்லாம் கூட நாம் கொஞ்சம் தியானம் செஞ்சு பார்ப்போம் சகோதர சகோதரிகள. சோ இப்படியாக அந்த அப்பம் பிளஸ் பாத்திரத்துக்குரிய இதுதான் ஆழமான அர்த்தம். இவ்வளவுதான் நம்ம பேச முடியும். பட் இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனா இவ்வளவு நம்ம பேசினா நமக்கு அது போதும். நீங்க எகைன் படிங்க 1 Corinthians 10:16 மற்றும் 17. உண்மையிலேயே அப்பம் பாத்திரம் ரெண்டினுடைய வெளிப்படையான அடையாளங்கள் கிறிஸ்து இயேசு நமக்கு செய்த தியாகங்கள், அதன் மூலமா நம்ம பெற்றிருக்கிற ஆசீர்வாதம், இதுதான் அந்த வெளிப்படையான. அப்படி உள்ள ஆழமா போய் பார்த்தா இந்த உலகத்துல அந்த தியாகங்களையும் ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கிறவங்களா மாத்திரம் நம்ம இல்லாம அவரை போல அந்த பாடுகளுக்குள்ளும் மரணத்திற்குள்ளும் தியாகத்திற்குள்ளும் நம்மை ஒப்பு கொடுக்கக்கூடியவங்களாக இந்த வாழ்க்கையில வந்திருக்கிறோம்ன்றத நம்ம நினைச்சுப்போம். ஏன் நம்ம இங்க ஒப்பு கொடுக்கிறோம் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே சுவிசேஷ யுகத்திலேயே நிறைவேறி கொண்டிருக்கிற ஒரே தெய்வீக திட்டம் அதுதான். மனுக்குலத்துக்கு ஆயுர்வேத அரசாட்சியில அவங்க சாப்பிட வேண்டிய அப்பமும் ஜீவனும் இந்த சுவிசேஷ யுகம் முழுக்க தேவன் அருமையா பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறார், தயார் செஞ்சிட்டு இருக்கிறார். சோ இதுதான் ஒரே தெய்வீக நோக்கம் என்று சொல்லும் போது அந்த நோக்கத்துல நம்ம இணைகிறவர்களாகத்தான் நம்ம உடன்படிக்கை செய்திருக்கிறோம். கண்டிப்பா நமக்கு அந்த பாடுகள்லயும் சரி, அந்த பரிபூர்ண நிலைமையை தியாகம் செய்வதிலையும் சரி, ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு. அந்த பங்கு உண்மையிலே சரியா நிறைவேற்றுகிறோம் என்பத கர்த்தருடைய பாத்திரத்துல கை வைக்கும் போது தேவனுக்கு நாம் தெரிவிக்கிறோம். ஒருவேளை அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லைன்னா தன்னைத்தான் சோதி தெரிந்து அதுல கை வைக்கிறது எவ்வளவோ பெட்டர். சோ அதை நம்ம அங்க சொல்லிட்டதுக்கு அப்புறம் இந்த பாடுகள் மனுக்குலத்துக்காக நம்ம நம்ம தியாகம் செய்யறோம் ஓகே, ஆனா அடிஷன்லா என்னன்னா அந்த தியாகங்கள் எல்லாம் முதன்மை இடம் எதுக்குதான் வேதாகமம் கொடுக்குதுன்னா, உடன் சகோதர சகோதரிகளுக்காக எந்த அளவு தியாகங்கள் இருக்குதோ அதுதான் சரியான வழி, பாத்திரத்துல சரியா நாம் பங்கெடுக்கிறோம்ன்றது. ஒருவேளை அப்படிப்பட்ட தியாகங்கள் வாழ்க்கையில ரொம்ப குறைவு அப்படின்னா இன்னும் சரியான வழியில நம்ம ஜாயின்ட் ஆகலன்றத நம்ம ஒவ்வொருத்தரும் நினைச்சு பார்க்கணும். ஹாலிஸ்டோர்க்ல நிறைய பங்கு இருக்குது, அதெல்லாம் ஓகே. பட் இங்க நம்ம என்ன சொல்லிடுறது இல்லைன்னா, எதுக்கு வெயிட்லெஸ் கொடுத்துறது இல்ல, தவறா நினைச்சிட வேணா, ப்ராப்பர் இம்பார்ட்டன்ஸ் அது வந்து சபைக்கு அங்க இருக்குது. சோ அதே ஈக்குவல் வெயிட் வந்து ஹாரிஸ்டோருக்கு கூட அங்க இருக்கு. ஆனா அந்த பாத்திரத்துக்கு பதிலசல் அப்போஸ்தலர் பவுல் அந்த பாயிண்ட் தான் அவர் அங்க கொடுக்குறார். சோ கடைசியா ரெண்டு வசனம் மாத்திரம் நம்ம பார்த்து முடிக்கலாம். இந்த அப்பம் பிளஸ் பாத்திரம் பத்தி அவர் ரெண்டு வசனங்களுக்கு கர்த்தர் இயேசு பேசியிருக்கிறார், அதை மாத்திரம் பார்த்து நம்ம முடிக்கலாம். யோவான்
6:53-54. அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புகிறேன்.
இந்த ரெண்டு வசனங்கள் நம்ம இப்ப பார்த்த ஒரு கருத்துக்கு வந்து கொஞ்சம் முரண்பாடா தெரியுது. அதாவது நம்ம என்ன சொல்லிருக்கிறோம், சபைக்கு தான் சரி அவருடைய மாம்சத்துல பங்கெடுக்க வாய்ப்பு இருக்குது, அதே நேரம் அவருடைய ரத்தத்திலையும் பங்கெடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆயுர்வேத அரசாட்சியில ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கு எதுல மாத்திரம்தான் பங்கெடுக்க வாய்ப்பு இருக்கு, மாம்சத்துல மாத்திரம்தான். அந்த பாடுகள்ல பாத்திரத்துல அவங்களுக்கு பங்கெடுக்க வாய்ப்பு இல்லை, அது தெளிவு, அதுல எந்த டவுட்டுமே நமக்கு இல்ல. ஆனா வசனம் எங்க கருத்து ஏசு என்ன சொல்லியிருக்கிறார், நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க கருத்து ஏசு நம்ம பேசின விஷயத்துக்கு கொஞ்சம் முரண்பாடா சொல்லியிருக்கிற மாதிரி தெரியுது வசனம் படிக்கும்போது. சோ ஒருத்தருக்கு ஜீவன் வரணும்னா இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது அவர் என்ன பண்ணணும், ரெண்டையுமே அவர் என்ன பண்ணணும், அப்பத்தே புசிக்கணும், அந்த ரத்தத்திலையும் பானம் செய்யணும். ஒருவேளை ரெண்டும் செய்யலன்னா ஒருத்தருக்கு என்ன கிடையாது, ஜீவன் கிடையாது. ஆனா நமக்கு தெளிவா தெரியும் மனுக்குலத்துக்கு ஜீவனுக்கு கர்த்தர் இயேசுவினுடைய அப்பமே போதும், அவங்களுக்கு பாடுகள்ல பங்கலா தேவை இல்லை என்று தெளிவா பார்க்கணும். அதுதான் சத்தியமும் கூட. ஆனா கர்த்தர் இயேசு ஏன் இங்க வித்தியாசமா பேசுறார் என்று பார்க்கும்போது இந்த 53வது வசனம் நம்ம மனசுல நோட் பண்ணணும். இது உலக ஜனங்கள் பத்தி அவர் பேசுறது இல்ல, மாறாக யார் பத்தி பேசுறாரு அப்படின்னா சபை பத்தி அவர் பேசுறார். உலக ஜனங்கள் பத்தி அவர் என்ன பண்ணல, பேசல. ஏன்னா எப்படி நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம், அந்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க, உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. சோ அந்த உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜீவன்ல நிறைய நிலைமைகள்லாம் இருக்குது, அதுல மேலான ஜீவன் நிலைமை என்ன நிலைமை, அழியாமை. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது தெரியுமா, நித்திய ஜீவன் இல்ல, என்ன பேர், திவ்ய சுபாவம் இல்ல, வேற பேர் இருக்கு, தண்ணீர் தானே ஜீவன், தண்ணீர் தானே ஜீவன். அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த ஜீவனுக்காக எதையுமே அவங்க சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல, ஜீவனானது அவங்களுக்குள்ளேயே ஊறும். சோ உள்ளேயே ஜீவன் இருக்கிறதுன்றது அது யாருக்கு மாத்திரமே உரிய சுபாவம், பிதாவுக்கு மாத்திரமே உரிய சுபாவம். மத்த எல்லாருக்கும் பிறர் மூலமா சார்ந்திருக்கிறது மூலமா தான் ஜீவன் பெற்றுக்கொள்ள முடியும். இங்க உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லைன்னு எதை பத்தி பேசுறாருன்னா, திவ்ய சுபாவம் அல்லது தமிழ் தாமே ஜீவன் பத்தி பேசுறாரு. அப்ப அந்த ஜீவன் பத்தி பேசுறாருன்னா அதோட தொடர்புடைய வகுப்பார் இங்க உலகத்தாரா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. யார பத்தி தான் அவர் இங்க பேசிருக்கணும், சபை பத்தி தான் அங்க பேசிருக்கணும். இது பத்தி ரசல் கொடுக்கற ரொம்ப எக்ஸாக்டான கமெண்ட், அதுல நமக்கு சந்தேகமும் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியும். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. என்ன சொல்றாருன்னா, அந்த பாத்திரத்திலே அப்பத்திலே நீங்க உண்மையிலே வாழ்க்கையில பங்கெடுக்கல அப்படின்னா உங்களுக்கு தண்ணில் தானே ஜீவன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதுதான் அவர் எக்ஸாக்டா பேசுறாரு. பாருங்க, இதோட சம்பந்தப்படுத்தி தான் அடுத்த வசனம் பேசுறாரு. 54 நீங்க படிக்கலாம். பாருங்க, நான் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. மேல இருக்கிற ஜீவனுக்கு இங்க இருக்கிற ஜீவனுக்கு வித்தியாசப்படுத்துறாரு. பாருங்க, உங்களுக்குள்ளே ஜீவன் வேற, நித்திய ஜீவன் வேற. சோ இப்ப இந்த ரெண்டாவது வசனத்துல பேசப்படுகிறவங்க பாரு, சபை இல்ல, இவங்க உலகத்தாரும் இல்ல, இவங்க வேற. இவங்க யார் அப்படின்னா, சபை வாய்ப்புல வந்து உண்மையிலே அப்பத்தை பாத்திரத்தை பானம் பண்ணியும் அதன்படி வாழாம பின்வாங்கி போறவங்க. அவங்க யார்? திரள் கூட்டம். பாருங்க, இவங்க அவங்க அப்படித்தான் இருக்கிறாங்க. மாம்சத்தை புசிக்கிறாங்க, அப்பத்தை என்ன பண்றாங்க? பானம் பண்றாங்க. மன்னிக்கணும், பாத்திரத்துல பானம் பண்றாங்க. ஆனாலும் அவங்க அந்த தண்ணீர் தானே ஜீவன் நிலைமைக்கு அளவுக்கு அவங்க என்ன ஆகுறது இல்ல, வளரது இல்ல. ஆனால் கத்திரேஸ் என்ன சொல்றாரு, அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அது எதை குறிக்குது? உபத்திரவ காலத்துல அவங்க சில அடிகள் பட்டதுக்கு அப்புறம் அழியாமையை பெற்றுக்கொள்ளினால எந்த ஜீவன் பெற்றுக்கொள்கிறாங்க? நித்திய ஜீவனை அங்க பெற்றுக்கொள்கிறாங்கன்னு அவர் கோட் பண்றாரு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். சோ கடைசி நாள்ன்றது அந்த உபத்திரவ காலத்துக்கு பின்பாக அவங்களுக்கு தேவன் கொடுக்கிற அந்த இரண்டாவது வகையான ரட்சிப்பு அல்லது உயிர் தெளிதல். அதுதான் கர்த்தரே அங்க பேசுறேன். இந்த வசனம் ஏன் வச்சுட்டோம் அப்படின்னா, அப்பத்துக்கும் பாத்திரத்துக்கும் உரிய ஆழமான அர்த்தம் பார்க்கும் போது, அப்பம் பாத்திரம் ரெண்டுலயுமே பங்கெடுக்கிற சிலாக்கியம் சபைக்கு மாத்திரம் தான் இருக்கு. ஆயிரம் வட அரசாட்சியில மனுக்குலத்துக்கு அப்பத்துல மாத்திரம்தான் பங்கெடுக்கிற சிலாக்கியம் இருக்குதுன்னு நாம் சொல்லியிருக்கோம். ஆனா இந்த ரெண்டு வசனம் படிச்சா நம்ம சொன்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற இந்த சத்தியத்துக்கு வித்தியாசமாய் தெரியும், சரிங்களா? ஆனா உள்ள போய் பார்த்தோம்னா எந்த வித்தியாசமும் இல்ல. இந்த ரெண்டு வசனங்களும் உண்மையுள்ளவர்கள் பத்தியும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பத்தியும் பேசியிருக்கதே தவிர, இங்க உலக ஜனங்கள் பத்தி கத்திரேச என்ன பண்ணல, பேசல. சோ இதை நம்ம தெளிவா வச்சுக்கலாம். சோ இப்படி எல்லாம் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் ஒருவேளை நம்ம மனசுல வரலாம், சகோதர சகோதரிக்கல புதர் அப்படின்னா, நான் உடன்படிக்கை பண்ணதுல இருந்து என் லைஃப் வந்து உண்மையிலே கேட்கிற சத்தியத்தின் பிரகாரம் நான் ஒரு தியாகமான வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணல, அல்லது உண்மையிலே இந்த மனுக்குலத்துக்காக நான் ஜீவன் கொடுக்கறேன் என்ற ஒரு மேலான சிந்தையோட கர்த்தர் இயேசு போல அவருடைய மரணத்திற்கு ஒப்பான வாழ்க்கை நான் வாழல அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பமும் பாத்திரமும் அதை அடையாளப்படுத்துற உண்மையான அடையாளங்கள் என் வாழ்க்கையில இருக்கிற மாதிரியே நான் உணரல. அப்போ என்ன அர்த்தம்? நான் ஒருவேளை அப்பத்திலையும் பாத்திரத்திலையும் கை வைக்க தகுதியற்றவனா? என்ன நினைக்கிறீங்க? உங்க ஒத்துழைப்பு இருந்தா நல்லா இருக்கும். அப்ப அப்போ சிலர் பவுல் வேற சொல்லியிருக்கிறார், அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறது. அப்ப ஒருவேளை இதுதான் அபாத்திரமாய் போஜன பானம் பண்றதா தெரியல. நீங்க அமைதியா இருக்கிறது பார்த்தா எல்லாம் தெரிஞ்சுட்டு அமைதியா இருக்கலாம், தெரியாதவங்களும் அமைதியா இருக்கலாம். பட் உங்களை நான் எந்த லிஸ்ட்ல, நான் முதல் லிஸ்ட்லயே நான் எடுத்துக்கிறேன், சரிங்களா? அப்போ கைப்பிரதியில கொடுத்திருக்கிற அடுத்த டாபிக் அதுதான். என்ன டாபிக் நம்ம கொடுத்திருக்கிறோம்? ஒன்னு குறைந்தர் 11 அதிகாரத்துல அப்பம் பாத்திரம் பத்தி பவுல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்த வசனங்களே அந்த டாபிக் பத்தி தான் அவர் பேச வரா. சோ அடுத்த முறை நம்ம கடைசியா சந்திக்கும் போது உண்மையிலே அபாத்திரமாய் போஜன பானம் பண்றதுன்னா என்ன, அதை பத்தி பெரிய விஷயம் இல்ல, ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் தான் நாம் தெரிஞ்சுக்க போறோம். அபாத்திரமா போஜன பானம் பண்றதுன்னா என்ன, அதன் மூலம் வியாதிகள் வருதுன்னா என்ன அர்த்தம், உண்மையிலே அதுல இருந்து தற்காத்துக் கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும், சோ இந்த அடிப்படையான விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். ஆக இன்றைய நாள்ல சகோதர சகோதரிகள, நினைவு கூறுதலின் அடையாளங்கள், அதனுடைய சில அடிப்படையான அர்த்தங்கள், உண்மையிலேயே நம்ம என்ன சிந்தையோட அதை நம்ம அனுசரிக்கணும், ஒன்னு கர்த்தர் இயேசுவினுடைய பலி அதனுடைய தியாகங்கள், இரண்டாவது அதுல நமக்கு இருக்கிற பங்கு, மேலான சிந்தையோட இந்த ஓட்டத்தை நம்ம அப்படித்தான் நாம் போடணும். சோ அந்த அடிப்படையான விஷயங்கள் நம்ம இந்த நாள்ல பாத்துருக்கிறோம். இதுல இன்னும் நிறைய ஆழமான விஷயங்கள் இருக்குது. நம்ம சகோதரர்கள் அநேக முறை இந்த தலைப்புகளை உங்கள் மத்தியில பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அது கூட நம்ம நினைவு கூர்ந்து பார்க்கலாம். சோ இந்த நினைவு கூறுதல் நாட்களின் காலப்பகுதியில வாழ்கிற நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்குதான்னு கூட தன்னைத்தான் பரிசோதித்து பார்க்கலாம். ஒருவேளை இல்ல, அப்படி லைஃப் எனக்கு மனசாட்சி எனக்கு வந்து சரியான சர்டிபிகேட் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அதனுடைய விஷயங்கள் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீக் வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். அது வரைக்கும் தேவன் தாமே நம் யாருக்கும் கிருபை செய்வாராக. ஆமா.